பரிசுத்தமேரகங்கள நல்ல இயேசுவே மெச்சிருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நீரங்களை தெளிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சிந்தையிலே நாங்கள் இருந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் எங்களை மாம்சத்திலே கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு காலத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய வித்தை நீர் பிரேஸ் பண்ணியிருந்தீர். இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய வார்த்தையானது எங்களுக்கு வரும் பொழுது எங்களுடைய அந்த வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது. நாங்கள் ஆண்டவரே புது சிஷ்யாக மாறியிருக்கிறோம். தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாக மாறியிருக்கிறோம். தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து வந்து ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை தோழ்ந்து கொள்கிறோம். சோத்திரங்களும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். நீரே சகலத்தையும் சிசித்தீர். உங்களுடைய சித்தத்தினாலே அன்றைய உண்டாயிருக்கிறோம். சிசிக்கப்பட்டவனுமாயிருக்கிறது நீர். இந்த உலகத்தை எல்லாத்தையும் நீர் சிசித்தீர். யூஆர் த கிரியேட்டர். கர்த்தாவே நீர் எங்களுக்காக மாம்சத்திலே வழிபட்டீர். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீ சம்பாதித்தீர். ரட்சிப்பை சம்பாதித்தீர். மீட்பை சம்பாதித்தீர். இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் நீ சம்பாதித்தீர். உங்களுடைய பார்வையில் எல்லாம் முடிந்தாகிவிட்டது. இப்பொழுதும் ஆண்டவரே நாம் விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கிராண்ட் பண்ணுவீராக. ஆண்டவரே சால்வேஷனை கிராண்ட் பண்ணும். பசுத்தாவை நீர் கிராண்ட் பண்ணுவீராக. ஆண்டவரே டிவைன் ஹீலிங்கை நீர் கிராண்ட் பண்ணும். ப்ராஸ்பிரிட்டி நீர் கிராண்ட் பண்ணுவீராக. எட்டர்னல் பிளஸ்ஸிங் நீர் எங்களுக்கு தருவீராக. முழங்கால் போட்டுக்கிற அனைவரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. தேவனுடைய பிரசனத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ரத்தத்தின் கீழ் வந்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம் கர்த்தாவே. எங்களை உதவிகளின் கனியாகிய சோத்திர பலியை நாங்கள் மக்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் வார்த்தையாக இருக்கிறீர். நீர் ஆவியாயிருந்து பின்பு மாம்சத்திலே வெளிப்பட்டீர். இப்பொழுது ஆண்டவரே நீர் வார்த்தையாக இருக்கிறீர். நாங்கள் வார்த்தையிலே நாங்கள் உண்மை காணத்தக்கதாக நீர் உதவி செய்யும். இப்பொழுது நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? உலக லெவல்ல நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஆண்டவரே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்து அருளுவீராக. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தருவீராக. பிரகாசமான மரக்கண்களை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் முழுவதோடு நேசித்து உங்களுக்கு அன்பு கூறத்தக்கதாக உதவி செய்யும். உங்களுடைய திவ்ய ஸ்மாரங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீர் அன்புள்ளவர். நீ நல்லவர். நீ வல்லமை உள்ளவர். கர்த்தாவே நீர் எங்கள் மேல இரக்கமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் காணத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய திவ்ய ஸ்மாரங்களை எங்கள் மேல் நீர் வரிசிக்க பண்ணுவீராக. நாங்கள் உண்மை போல மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் நாங்கள் இன்னும் உண்மை உடம்புடைய சாயலை அடையத்தக்கதாக நீர் கிருபத்தார். பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடையத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்களுடைய வார்த்தையினால் எங்களுடைய ஆத்மா போஷிக்கப்பட உதவி செய்யும். வந்த மடமாக செல்லாதபடி நாங்கள் ஆண்டவரை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதை நாங்கள் காணத்தக்கதாக உதவி செய்யும். தாமித்துக் கொள்கிற உடைய பிள்ளைகளை நீ கூட்டி சேர்ப்பீராக. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளை நீ கூட்டி சேர்ப்பீராக. நாங்கள் இங்கே காத்திருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நீரை மகிமைப்படுத்தீராக. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. நம்மளால் எழுந்திருந்த வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 26 வசனம் முதல் 29 வசனம் உடைய அதன் பின்பு ஒன்று யோவான் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஒன்று யோவான் 2 அதிகாரம் 26 வசனம் முதல் உங்களை வஞ்சிக்கவில்லை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்குண்டாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமல்லவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். உன்னையதான் 3 அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிவென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். உட்காரும். பரிசுத்த யோவானின் முதலாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் 28 வசனம்.
இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள்.
இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்க தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். Little children, abide in him. When he shall appear, we may have confidence and not be ashamed before him at his coming. இங்க appearance, coming என்று எழுதியிருக்கு. Abide in him, அவரிலே நிலைத்திருங்கள். அவர் வெளிப்படும் போது நாம் வந்து அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாம் வெக்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே யோவான் எழுதுறதை வாசிக்கிறோம். அதே நிருபம் 3:2 வசனத்தை வாசிக்கலாம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருந்திருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த ரெண்டு வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், குளோரிபிகேஷன் தட் ஃபாலோஸ் அப்பியரிங். வெளிப்படுதலை தொடர்ந்து மகிமைப்படுதல் வருகிறது. முதலாவது வெளிப்படுதல், இரண்டாவது மகிமைப்படுதல். வெளிப்படுதல் இல்லை என்றால் மகிமைப்படுதல் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அப்பியரிங், then glorification. இங்க யோவான் விதமா சொல்லுகிறார், அவர் வெளிப்படுவார், பின்பு நம்ம மகிமை அடைவோம். வெளிப்படுதல் முதலாவது நடக்கிறது, இரண்டாவது மகிமைப்படுதல் நடக்கிறது. வெளிப்படுதலை தொடர்ந்து மகிமைப்படுதல் வருகிறது. Glorification that follows the appearing. இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் அவ்விதமாக சொல்லியிருக்கிறார். ஒன்னு யோவான் 2 அங்க என்னவா 27 வசனத்தில் அங்க நமக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டீச்சிங் வந்து நாம் அவரில் நிலைத்திருக்கும்படியாக செய்கிறது. அவராலே நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு டீச்சிங் உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசம் தான் அவரில் நிலைத்திருக்கும்படியாக செய்கிறது. அவரில் நிலைத்திருந்தால்தான் நாம் மகிமைப்படுவோம் என்றும் இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. 27 வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அனாயத்தையும் கொடுத்திருக்கிறார். என்ன அனாயத்திங்? ஈகில் அனாயத்திங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. அந்த அனாயத்திங் நமக்கு சகலத்தையும் போதிக்கிறது. நீங்க அதுல நிலைச்சிருக்க வேண்டும். அந்த டீச்சிங் எல்லாம் நீங்க நிலைச்சிருக்க வேண்டும். அந்த டீச்சிங் தான் ரெவலேஷன். தேர் இஸ் நோ ப்ரிவைலிங் பவர் ஆஸ் த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இது வார்த்தையின் வெளிப்பாட்டுக்கு மேல எந்த வல்லமையும் இல்லை. அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. அதனால வார்த்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால், அந்த நாலேஜ் நமக்கு, அந்த விஸ்டம் நமக்கு இருக்கும் என்றால், எல்லாத்தையுமே அது மேற்கொள்ளும். இது வந்து தேவ ஞானம். நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடங்கள், காலேஜில் படிக்கிறதெல்லாம் உலக ஞானம். இந்த உலக ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளது. உலக ஞானம் ஒருவேளை உங்களை உலக வாழ்க்கைக்கு அது உறுதியாக இருக்கலாம். சிலருக்கு படிச்சாலும் வேலை கிடைக்கிறது இல்லை. படிச்சு அவங்க கடைசி வரைக்கும் வேலை பார்க்காமலே இருக்கிறாங்க. சில பெண் பிள்ளைகள் அதிகமா படிக்கிறாங்க, கடைசியில அவங்க வீட்டுக்காரர் வேலையை பார்க்காண்டான்னு சொல்லிடுவாரு. அவங்க படிச்ச படிப்பு அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு பிரயோஜனப்படுவதில்லை. அதனால அதெல்லாம் உலக ஞானம். உலக ஞானம் வந்து அதைவிட எது ஞானம்னா தேவ ஞானம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹாலேலூயா. அதான் ரெவலேஷன். அதுக்கு வந்து மேற்கொள்ளும் வல்லமை இருக்கிறது. அது இந்த உலக வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதம், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அது தேவைப்படுகிறது. அதுக்குதான் நாங்கள் அந்த டீச்சிங்கை வந்து நம்ம இங்க கேட்க வர்றோம். உலக வாழ்க்கைக்கும் இது ஆசீர்வாதம். இந்த தேவ ஞானம் இல்லாம நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நித்தியத்துக்குள்ள போனோம் அப்படின்னாலும் இந்த ஞானம் இல்லாம போக முடியாது. அதனால இந்த டீச்சிங் வந்து லைட்டா நீங்க நினைக்காதீங்க, ரொம்ப சின்சியரா கவனிங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்ற காரியம் தான், இதை ஒரு சாதாரண காரியமா நினைச்சு உங்க தலைக்கு மேல போனா இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இது ரொம்ப அவசியமானது. இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னா தேவ ஞானம் தேவை, வெளிப்பாடு நமக்கு தேவை. கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனிக்கணும். ஏதோ இது வந்து பதிவு கொடுத்து பாடம் தான் முக்கியம், நிறைய மார்க் எடுக்கலாம், காலேஜில் தான் நம்ம டிகிரி வாங்கலாம்னு அதை நினைக்கலாம் மனுஷன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதை வந்து நம்ம லைஃப் திங்கா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்குதான் அதிக சின்சியரிட்டி நம்ம காண்பிக்க வேண்டும். இட் டேக்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் டு மேக் ரியல் இன் யுவர் ஹார்ட். இதை பசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்தில் இதை உண்மையாக மாற்றுவார். இங்க கேட்கிற செய்தி உண்மையாகவே உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் பசுத்த ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். எனது நீங்க ரியலா மாறணும். இவங்க கேட்கிற பிரசங்கம் உங்க வாழ்க்கையில நிறையலா மாற வேண்டும். இது வந்து ஒன்லி ஸ்பிரிட் ஃபில்டு பிலீவர்ஸ், ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளுக்கு தான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம ஜபத்தோடு நம்ம கேட்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுது ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். பசுத்த ஆவியானவர் நம்ம கேட்கிற வார்த்தையை வந்து லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சா நம்முடைய ஹார்ட்ல கொண்டு வரும் பொழுது நம்ம மேல அது நிறைவேறும். ஒரு டீச்சிங் வந்து இங்க கொடுக்கப்படுகிறது. மூணு குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். இதை நம்ம குளோரிஃபைடு அடைய வேண்டும், மகிமை அடைய வேண்டும் என்றால் அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம வந்து அவருடைய வருகையின் போது வெக்கப்படாமல் இருக்க வேண்டும். வெக்கப்படாமல் இருக்க தைரியம் உள்ளவர்களாக எப்படி இருப்பது? மூணாவதாக அந்த குளோரிபிகேஷன் எப்படி வருகிறது என்று விதமான ஒரு கான்செப்ட்ல நம்ம இதை தியானிக்க போறோம். என்ன சொல்லுகிறார் என்றால் தேர் இஸ் அ டீச்சிங் டு பிரிங் யூ இன்டு அன் அபைடிங். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. இட் இஸ் அ டீச்சிங் தட் பிரிங் யூ இன்டு த அபைட். இதை நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த உபதேசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை நாம் அறிந்தோம் என்றால் நாம் அவரிலே நிலைத்திருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை வந்து ஜெயமாக இருக்கும். ஜெயத்தின் மேல் ஜெயம் கிடைக்கும். சிலருடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி. ஏன்னா இந்த பையன் லைஃப்ல எல்லாமே தோல்வியா இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயமே இல்லையே, எது எடுத்தாலும் தோல்வி. ஆனா கத்திற்குள் நீங்க இருந்தீங்கன்னா ஜெயத்தின் மேல ஜெயம்தான், எதை எடுத்தாலும் ஜெயம்தான். கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹலலியா. ஒரு காரியத்தை எடுத்தா முயற்சி எடுத்தா அதுல வந்து ஜெயத்தை பெறணும். அதுல பின்வாங்கிட்டு பாதியில இருந்து முடியலன்னு போனா தோல்வி மறப்பாங்க. அது என்னன்னு நம்ம யோசிக்கணும். ஏன் வாழ்க்கையில தோல்வி வருகிறது? நம்ம அவருடைய நில அவரில் நிலத்திருக்க வேண்டும். இயேசுக்குள் நம்ம நிலத்திருந்தோம் என்றால், கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்தோம் என்றால் அவர் எப்பொழுதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இது உங்க லைஃப நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். நம்ம லைஃப்ல தோல்வி வருதா, தோல்வி மேல தோல்வி வருதா, அல்லது தோல்வியும் ஜெயமும் வருதா, அல்லது ஜெயத்தின் மேல் ஜெயம் வருதா? நீங்க கத்திற்குள் நிலைத்திருந்தா ஜெயத்தின் மேல் ஜெயம் வரும். சில பிள்ளைகளை நம்ம எவ்வளவு விட்டு பண்றதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி தான் வருது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு காலம் தோல்வி வந்துச்சு, இனிமே ஜெயம் வரணும். தோல்வி வரக்கூடாது. அவரில் நிலைத்திருங்கள். அதாவது நம்ம மனதாட்சி அவரை நினைத்திருக்கும் பொழுது இது அவர் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிறார். ஹலலியோ. இங்கே என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். 28 வாசிக்கிறார்,
இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள்.
பிள்ளைகளே என்று சொல்லுகிறார், நாவ் லிட்டில் சில்ட்ரன் அபைட் இன் ஹிம், அவரிலே நிலைத்திருங்கள். யோவான் எப்பொழுதுமே ஃபாதர் சன் ரிலேஷன்ஸ் குறித்து சொல்லுகிறார். நம்ம வந்து தேவனோடு கூட ஃபாதர் சன் ஃபாதர் டாட்டர் என்ற ரிலேஷன் நமக்கு தேவை. நாம் அவருடைய குமாரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம், அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாய் லிட்டில் சில்ட்ரனாய் இருக்கிறோம். இஸ் காலிங் தம் லிட்டில் சில்ட்ரன். ஏன் அவர் லிட்டில் சில்ட்ரன் என்று அவர் அழைக்கிறார்? அவர்கள் பறந்திருக்கிறார்கள், அவருக்கு பறந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. We are born already. இதை நம்ம ஏற்கனவே அவருக்கு நாம் பறந்திருக்கிறோம். நம்ம மறுபடியும் பறந்திருக்கிறோம், நம்ம தேவனுக்கு பறந்திருக்கிறோம். ஆமே. அவருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. என்ன ரிலேஷன்ஷிப் என்றால் ஃபாதர் சன் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ஃபாதர் அண்ட் டாட்டர், இதோ குமாரனும் குமார்த்தியும் அந்த ரிலேஷன்ஷிப், அதிகமான உறவு நமக்கு இருக்கிறது. அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். தாய் தோப்பன் நம்மளை பெற்றாங்க, உலகத்தில் கொண்டு வந்தாங்க. அவங்க நமக்கு தாய் தோப்பனா இருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ஆனால் நம்ம மறுபடியும் பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த விதத்திலும் கட்டாயக்கூடாது. அந்த உறவு முறியக்கூடாது, அந்த ஃபெலோஷிப் முறியக்கூடாது. சில நேரங்களில் பிள்ளைகள் தாத்தன் தாய்க்கு விரோதமாக சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது, ஃபெலோஷிப் அங்கே முறிஞ்சு போகிறது. அதே போல தான் சிலர் கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அவங்களுக்கு அந்த ஃபெலோஷிப் முடிஞ்சு விட்டது. ஆனா நம்ம வந்து இன்னும் அந்த அன்புல நிலைச்சிருக்கிறோம். ஒரு குடும்பமானது கடைசி வரைக்கும் அன்புல நிலைச்சிருக்கணும். அது ஃபெலோஷிப் வந்து அங்கே வந்து முறியக்கூடாது. சில நேரங்களில் சில மிஸ்டேக் ஏற்படலாம். ஆண்டவருக்கும் நமக்கும் குறுக்கே சில விதமான தவறுகள் வரும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சரிப்படுத்துவதற்கு நம்ம ஒரே வழி என்ன வழின்னா அறிக்கை செய்வது. நம்ம அறிக்கை செய்யும் போது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவம் வந்து என்ன செய்ய, இயேசுவின் ரத்தத்துக்கு அது தள்ளப்படுகிறது. இங்கிருந்து நம்ம கிட்ட இருக்க பாவம் இயேசுவின் ரத்தத்தின் கீழே போகும்போது அது அழிஞ்சு போகுது, அது இல்லாமல் போகிறது. பிளட் ரெஸ்டோர்ஸ் த ஃபெலோஷிப். அந்த ரத்தமானது ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆமென். எப்பொழுதுமே நமக்கு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். அதனால பிள்ளைகளை அந்த ஃபெலோஷிப்ல நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்குண்டாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமல்லாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். My little children, abide in him. When he shall appear, we may have confidence. அவர் வெளிப்படும் போது, இப்பொழுது நம்ம என்ன இதுல இருக்கிறோம், அப்பியரிங்ல இருக்கிறோம். இனிமே என்ன வரப்போகுது, அந்த குளோரிபிகேஷன் நமக்கு வரப்போகுது. இந்த சீசர்ல நம்ம கவனிக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப வருகை எதிர்பார்த்தாங்க. முதலாம் நூற்றாண்டில 2000 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்தார்கள். அவங்க கத்துடைய வருகையை எதிர்பார்த்தாங்க. அவங்களே கத்துடைய வருகையை எதிர்பார்த்த உலகத்தின் முடிவில் வாழ்கிற நாம் அவங்கள விட எவ்வளவு அதிகமா எதிர்பார்க்கும். அவங்களுக்கு என்ன என்ன ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாச சலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை மறுபடியும் வந்து சேர்த்துக் கொள்ளுவேன். யோவான் பானாலாவியரா 2-3 வாசிக்கிறோம். இந்த வேர்ட் அந்த மனசுல வச்சிருந்தாங்க. அவர் மறுபடியும் வந்து நம்ம வந்து அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளுவார் அப்படிங்கறத விசுவாசித்தாங்க. அவர் வந்து மறித்து 40 நாளில் மேல உயிர்த்தெழுந்து 40 நாளில் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேல எடுத்துக்கொள்ளும் பொழுது இதோ 500 பேர் அந்த ஒளிய மலையில இருக்கிறாங்க. அவர் அப்படியே மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகமாக அவரை எடுத்துக்கொண்டது என்று அப்போ சில 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது 16 வசனத்தில் என்ன வாசிக்கிறார்கள்? தூதர்கள் சொன்னி, கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு உங்களை விட்டு போயிட்டாரு, நீங்க அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்களே, அவர் அப்படியே போயிட்டு மேல போயிட்டு சின்னதா மாறிட்டார், பிற காணாம போயிட்டார். ஏரோப்ளைன் ரொம்ப உயரத்தில் போனா சின்னதா சிலுவ மாதிரி தெரியும். அதே மாதிரி அவர் மேல போயிட்டார். ஏன் நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன்? இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கும் பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். பாராராசன் வாசிக்கலாம், அப்ப சொல்ல ஒண்ணு பண்ணணும்.
கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார்.
எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடி வர, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஹல்லேலூயா. 9 ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டதுன்னு போட்டிருக்கு. அதே போல அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எப்படி வருவார்? அப்படியே மறுபடி வருவார்னா மேகத்தில் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவங்க அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து முதலாம் நூற்றாண்டிலே எதிர்பார்க்கிறார்கள். நம்ம இன்னைக்கு 21 நூற்றாண்டிலே வந்திருக்கிறோம். அவங்களே அவ்வளோ எதிர்பார்க்க நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும். அப்படி ஒரு கமிங்னு ஒன்று இல்லை, அப்படி ஒரு குளோரிஃபிகேஷன் ஒண்ணு இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரியில மறிச்சது வீணா போயிருக்கும். கல்வாரி வந்து ராங்கா மாறி இருக்கும். கல்வாரியில எதுக்காக அவர் மறித்தார்? ஒரு கூட்டம் மன மக்களை அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மீட்டு கொண்டு அவர்களை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் மறித்தார். அல்லது கல்வாரியில மறிச்சது நல்லா போயிருக்கும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மெசேஜில் இருக்கிறோம். நீங்க மெசேஜில் இருக்கிறீங்களா? பெந்தகோஸ்காரங்க நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்ம என்ன கேட்போம்? நம்ம அப்படி கேட்க மாட்டோம். நீங்க மெசேஜில் இருக்கிறீங்களா? ஆலி இந்த மெசேஜ். ஆமா, நான் மெசேஜில் இருக்கிறேன், நான் வந்து 30 மெசேஜில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இந்த முதலாம் நூற்றாண்டு வாழ்ந்த கிறிஸ்தவர் வந்து கத்தர் வருவார், அவர் மேகத்தில் வருவார், நம்மள மேல எடுத்துக்கொள்ளுவார், நம்ம மகிமை அடைவோம். அவங்க எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு நான் மெசேஜில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்வாங்களே ஒழிய அவங்க லைஃப்ல எந்த எதிர்பார்ப்பு இராது. கத்தர் வரச்சல நான் கண்டிப்பா போகணும், நான் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்க நல்ல மாதிரி வாழ்வாங்க. இங்க இருக்கிறவங்க நீங்களும் நம்ம மெசேஜில் இருக்கோம்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. நீங்க எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல பங்கு பெறணும், இயேசுவை நம்ம சந்திக்க வேண்டும், மகிமையை அடைய வேண்டும் என்று அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் உங்க வாழ்க்கையானது நல்ல ஆச்சரியமா இருக்கும். அது உங்களை மாற்றும். யூ ஆர் ஜஸ்ட் இன் த மெசேஜ், நாட் லுக்கிங் ஃபார் த ப்ராமிஸ். இப்படி இருக்கிறவங்க என்னன்னா, அவங்க மெசேஜில் இருக்கிறாங்க, ஆனா வாக்கு தத்துவத்தை வந்து அவங்க எதிர்பார்க்கவில்லை. நமக்கு என்ன வாக்கு தத்துவம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்துவம் வந்து மேசியா ஒரு நாளிலே பிறப்பார், உங்களை வந்து ரோம ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. மெசேயா வருவார், மெசேயா வருவார், அவர் வந்து உலகத்தை ஆளுகை செய்வார், நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் வேற எதிர்பார்த்தாங்க. ஆனா மேசியா வந்து அவர் வந்து பாடுபடுகிறாரா வந்தனால அவங்க அதை கண்டடைய முடியல. அதை நின்று அப்போஸ்தலர்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தது என்றால், நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் வாக்கு தத்துவம் பண்ணாத பசுத்தாவியை பெறுவீர்கள். அவங்களுக்கு ப்ராமிஸ் வந்து ஹோலி கோஸ். இன்னைக்கு நமக்கு ப்ராமிஸ் என்னது? நமக்கு பாடி சேஞ்ச் என்றார். நம்முடைய சரீரம் மரம் ஒரு கண்ணுமே பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், நம்ம ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை எதிர்பாராம மெசேஜில் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மெசேஜை பிலீவ் பண்றோம், நாங்க மெசேஜில் இருக்கிறோம், ரைட்டு கத்திர சோத்துறோம். நீங்க உங்க ப்ராமிஸ் என்ன? நீங்க ப்ராமிஸ் எதிர்பார்க்கிறீங்களா? முதலாம் நூற்றாண்டுல இருந்த கிறிஸ்தவங்க எதிர்பார்த்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கிறீங்க? 30 இருக்கிறோம். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாம ஜீவித்தால் ஞானசாமி எடுத்து அவருடைய பிள்ளையாக மாறினவர்கள் கத்துடைய வரிகளை நான் எப்படியாவது பங்கு பெற வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இல்லை என்றால், அந்த எதிர்பார்ப்பு இல்லை என்றால் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் வேஸ்டா இருக்கும். 30 இயர்ஸ் வேஸ்டா இருக்கும். நம்ம அந்த எதிர்பார்ப்போடு ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலிக் பீப்பிள் வந்து எனக்கு வந்தால் அவங்க எதிர்பார்த்தாங்க. பேதர் எதிர்பார்த்தார், பவுல் எதிர்பார்த்தார், அப்போஸ்தலர் எதிர்பார்த்தார்கள். I am sure I am going to the rapture. நான் வந்து நிச்சயமாக ராப்சரில் பங்கு பெறுவேன் என்ற நம்பிக்கை வேண்டும். இல்லை, எனக்கு நிச்சயம் இல்லை, நான் பங்கு பெறுவேன் என்ற நிச்சயம் இல்லை. அப்படியானால் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து வேஸ்டாக இருக்கும். நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். எலியா வந்த அதுவரை சனத்மேன் மினிஸ்ட்ரி வந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எலியா வந்து யோவான் சானகன், சனத்மேன் மினிஸ்ட்ரி ஜீசஸ் மினிஸ்ட்ரி வந்தது. இதை பின்பு அவங்க பரிசுத்தாவியை பெற்றார்கள் மேலறையில். அதிலிருந்து அவங்க வளர ஆரம்பிச்சாங்க. They grew to become the word. அவங்க வார்த்தையாக மாறினார்கள். ஒவ்வொரு வார்த்தையாக அவர்கள் மாறினார்கள். மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பின ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எலியாவை கொண்டார். எலியாவின் ஆவியுடைய தீக்கதரிசி இந்த 2 வரியின் போது கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இத மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. நம்ம வந்து பசுச்சாவியை பெற்றிருக்கிறோம். ஜஸ்டிபிகேஷன், சாங்கிபிகேஷன், பேப்டிசம், அந்த ஹோலி கோஸ் தேர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். என்னன்னா, அந்த சாயலாகத்தானே, அந்த இமேஜ் ஆஃப் தி வேர்டாக நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 3 பானத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியில பார்க்கிறது போல திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணால் கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கத்தராலே அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். அவர் பரிபூர்ண மனிதனாயிருக்கிறார், பெர்ஃபெக்ட் மேனாயிருக்கிறார். அந்த ஸ்டேச்சரை நம்ம அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம மெசேஜில் இருக்கிறோம், என்ன இருக்கிறோம், வேறம் தெரியாம இருக்கக்கூடாது. நம்ம சாதிக்கிறது, நம்ம சொல்றது என்ன, நம்ம சாதிக்கிறது என்ன என்பதை அறிய வேண்டும். சொல்லுகிறது என்னதென்று சாதிக்கிறது என்னதென்று தெரியாம இருந்தால் ஆகாயத்திலே நம்ம சிலம்பம் பண்ணுகிறதாயிருப்போம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் வருகையில் நாம் அதற்குண்டாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை வரும்பொழுது அப்பியரிங் வந்து 1963 அப்பியரிங் ஆயிருக்கிறது. மேலத்தில் வந்திருக்கிறார். எனக்கு 50 years மேல ஆகிவிட்டது. இப்ப நம்ம அப்பியரிங்ல இருக்கிறோம். அவர் வெளிப்பட்டிருக்கிறார். நம்ம குளோரிபிகேஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹலலுயா. நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? இந்த அற்பமான சரீரம் ஏஜ் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு வருஷம் பறக்கும் பொழுது, ஒவ்வொரு பேர்த்டே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஏஜ் கூடி போகுது. அது நம்முடைய சரீரம் வெளி தோற்றமானது நம்ம ஏஜ் ஆகிட்டு இருக்கிறோம் என்பதை இது காண்பிக்கிறது. தோல்ல சுருக்கம் ஏற்படுகிறது. இதை பல்லெல்லாம் ஒன்னொன்னா குறைஞ்சி போகுது. கால் கையை தள்ளாடுகிறது. நம்முடைய பலம் குன்றி போகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏஜ் ஆகி கொண்டே இருக்கிறது. உங்களை காண்கிறவர்கள், நீங்க ரொம்ப முன்னால இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப டல்லா இருக்கிறீங்க, ரொம்ப ஏஜ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால உங்களை பார்த்தவங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால நம்மளை அறியாமலே நம்ம முதுமை அடைந்து கொண்டிருக்கிறோம். காலமானது கடந்து போகிறது. ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் இந்த சரீரத்தை ஒரு நாள்ல எங்க மாற்றுவார். ஒருவேளை உங்களுடைய தாய் தோப்பன்மார் பலவீனமாக இருக்கலாம், அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது அவங்களுடைய இதை ஜெனிட்டிக்கலா ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், அதனால நீங்க ஒரு மாதிரி பிறந்திருக்கலாம். அது கூட சரியாயிரும். அந்த ஜெனிட்டிக்கல் மிஸ்டேக் கூட இதை நம்ம மறுரூபம் ஆகும் பொழுது எல்லாமே சரியாயிரும். இதுதான் அந்த 6 பரிமாணத்தில் வந்து எல்லாரும் அழகா இருக்கலாம். பல்லுலாம் முத்து மாதிரி இருக்குதான். அவங்க டயர்டாவே இல்லை. ஒரு சின்ன பாடியில டிஃபெக்ட் கிடையாது, சின்ன மிஸ்டேக் கிடையாது. அதான் அந்த விதமா நம்ம அந்த பாடி சேஞ்ச் எது நோக்கி இருக்கிறோம், நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள. இந்த உலகம் நமக்கு ரொம்ப வேதனை கொடுக்கிறது. அரசியல் சரியில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் சரியில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை, உலகத்தை ஆளுகிற மக்கள் சரியில்லை, சமாதானம் கெட்டு போச்சு, உலகம் எல்லாம் மாசுபட்டு போச்சு, பூமியை மனுஷன் கெடுத்து போட்டுட்டான், வாழ்வதற்கு ஏற மாதிரி சூழலே இல்லை, அதிக பாவங்கள், கொலைகாரங்கள் அதிகம் இருக்கிறாங்க, திருடர்கள் அதிகம் இருக்கிறாங்க, வேச்சாரக்காரர்கள் இருக்கிறாங்க, இதோ மோசமான பாவிகள், அருவறுப்பானவர்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் நம்ம எவ்வளவு காலம்தான் வாழ்றது? கீழ்படியாத மக்களை நம்ம காண்கிறோம். மனச்சாட்சி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். இதோ அதிகமான வியாதிகளும் அதிகமான போராட்டம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு நமக்கு பெரிய இருக்குதா? நம்ம அங்க போனோம். ஹலலுயா. நம்ம நெல்லிநேத்துக்கு வரணும். ஹலலுயா. இதுதான் நமக்கு அந்த பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். அதனால அல்லது இந்த கத்துடைய வருகை வரும்பொழுது நம்ம இப்போ அப்பியரிங்ல இருக்கிறோம், இனி குளோரிபிகேஷன் வர வேண்டியிருக்குது. அப்பொழுது நம்ம மகிமை அடைவோம், மகிமையான ஸ்தலத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். அங்கே பாவிகள் இருப்பதில்லை, அநியாயக்காரர்கள் அங்கே இருப்பதில்லை, அசுத்தமானவர்கள் அங்கே இருப்பதில்லை, பொலிட்டீசியன்ஸ் அங்கே இருக்கிறதில்லை, இப்படி மனுஷனுடைய ஆளுகையே அங்கே இல்லை. இது அவிதமான ஒரு ராஜ்யத்தை இவனுக்கு இந்த காலத்தில் நமக்கு அந்த ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை வந்து ஐயோ நான் இழக்கப்பட்டு போனேனேன்னு சொல்லக்கூடாது. அவருடைய ஆதரவு சொன்னால அந்த கமிங் வரும்பொழுது இதை நம்ம இழக்கப்பட்டு போனேனே, ஓ ஐ ஆம் லாஸ்ட் அப்படிங்க கூடாது. நான் இதுக்காகத்தான் காத்திருந்தேன், இதோ கத்திற்கு சோத்ரா அது வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஃபாதர் ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் திஸ் ஜீசஸ். இதன ஜென்றால் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி அந்த இதுக்காக நான் காத்திருந்தேன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. கனிமைக்கு நேரத்தில் மேல போயிடும். ஆமென். அதுதான் குளோரிபிகேஷன். எத்தனை பேர் நீங்க அதை பெறணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல மாதிரி தெரியல. எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஆமேன். நம்ம குளோரிபிகேஷன் எதிர்ப்பு இப்பொழுதே அப்பியரன்ஸ் வந்திருக்கிறது. இது நம்ம அந்த குளோரிபிகேஷன் அடையணும்னா நம்ம வந்து என்னக்கா எப்படி இருக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கிறது. நாம் அவருடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறோம். ஆமேன். சன்ஸ் கம் அவுட் ஆஃப் ஃபாதர்ஸ் லைன். அவருடைய அறையிலிருந்து நம்ம வெளிப்பட்டிருக்கிறோம். நம்ம நியூ பர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஆமேன். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்தார். ஆமேன். இந்த உலகத்தில் நம்மை கொண்டார். நமக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்ம இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துகிறார். சுகம் அளிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். யகோவாயிரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஜெபத்தை கேட்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பல சூழல்கள் வரும்பொழுது நம்ம அப்படி பிலீவ் பண்ணணும். அப்படி பிலீவ் பண்ணும்பொழுது நமக்கு அவர் அதை வெளிப்படுத்துகிறார். நானும் தேவைகளை சந்திக்கிறவர். உனக்கு எத்தனை லட்சம் தேவையானாலும் நான் வந்து ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் நான் உனக்கு சுகம் அளிக்கிறேன். நான் உன்னை என்ன செய்ய மாட்டால் கைவிட மாட்டேன். நீ விழுந்து போக மாட்டாய். ஹல்லேலூயா. உன் பாவங்களை நான் இனி நினையாதிருப்பேன், எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நீ ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக உன்னை மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவருக்குள் இருந்த அதே லைஃப் ஆனது, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அதே ஜீவனானது அந்த சீசருக்குள்ள பசுத்தாவினாலே வந்தது. The very life that was in Jesus was in them. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40வது நாளிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அவர் அவருக்குள் இருந்த அதே ஜீவனானது இப்பொழுது அவங்க மேல வந்தது. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஜீவன் இப்பொழுது 120 மேல வந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் வந்து கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்கிறார்கள். உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா வருவார். அப்பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். பவுல் அதை எதிர்பார்க்கிறார், பேதுரு அதை எதிர்பார்க்கிறார், எல்லா அப்போஸ்தல கிறிஸ்துவும் அதை எதிர்பார்த்தார்கள். ஆமென். இப்பொழுது நம்முடைய காலத்தில் அப்பியரிங் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க காலத்தில் அது வரல, நம்ம காலத்தில் வந்திருக்கிறது. அதனால அவர் மேகத்திலே வந்திருக்கிறார். மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் மேகத்திலே வந்திருக்கிறார். 27 மைல் உயரத்திலையும் என்னென்றால் இதை 30 மைல் சுற்றளவு கொண்ட அந்த வெண்மேகம் வந்தது. அதை நீங்க ரைட் ஆங்கிளா திருப்பினா அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிரசு வெண்மையாக இருக்கிறது. வெண்பஞ்சை போலும் அவனுடைய மயில் வெண்பஞ்சை போலும் உறைந்த மலையைப் போலும் வெண்மையாக இருந்தது. அந்த வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய சிரசை நம்ம அங்கே காண்கிறோம். ஹெட்டு வந்திருக்கிறது. ஹெட்டு எதற்காக வந்திருக்கிறது? 27 மைல் உயரத்தில் இருந்தது. இதுல 30 மைல் சுற்று இருந்தது. லைஃப் மேகசின்ல பிரிண்ட் ஆகிருக்கிறது. அந்த மேகசினை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக ஹெட்டு வந்திருக்கிறது? ஹெட்டு நம்மை ஆளுகை செய்ய வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் மேகசின் வச்சிருக்கிறேன். மே மாசம் 14வது தேதி 1963வது வருஷம் பிரிண்ட் ஆன மேகசின் ஏன்ட இருக்குது. நல்லதுதான். எனக்கு ஒரு சகோதரன் அதை தருகிறேன்னு சொன்னாரு. நான் வேண்டான்னுட்டேன். அது என்ன சொன்னா என்ன ஆளுகள் செய்யுது. ஹலலியோ அத படத்துல வச்சு நான் வச்சிருந்தாலும் அது என்ன அவங்க படத்துல வச்சிருக்கிறோம். அந்த அதே மேகசின் என் கையில இருக்குங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மலவாட்டி பாடி ஹெட் வந்திருக்கு எதற்காக? நம்மை ஆளுகை செய்வதற்காக வந்திருக்கு. தலையாளவு சரீரத்தை ஆளுகை செய்வது. கணவன் தலையா இருக்கிறார், மனைவி சரீரமா இருக்கிறார். கணவன் மனைவியை அன்பினாலும் அந்த வார்த்தையினாலும் ஆளுகை செய்ய வேண்டும். அதே போல அவர் அன்பினாலும் வார்த்தையினாலும் என்னை ஆளுகை செய்ய வந்திருக்கிறார். மேகசீனை வச்சு என்ன பிரயோஜனம்? அவர் ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கலன்னா வார்த்தை அனுகூலமாக ஆளுகை செய்கிறது. அதாவது நம்ம அவுட்பேர்டு சேஞ்ச நம்ம எதிர்நோக்கியிருக்கிறோம். நம்முடைய சைரம் வந்து முதுமை அடைகிறது, நம்முடைய சைரம் பலவீனம் அடைகிறது. இது அழகும் வீண் சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது. அதெல்லாம் அழகெல்லாம் மாயாயிருக்கிறது. அழகு நம்மளை விட்டு போய்விடும். காலதாமதமானால் அழகு நம்மளை விட்டு போய்விடும். ஆனா ஆண்டவர் மறுபடியும் அதை அழகாக மாற்றுவேன் சொல்லியிருக்கிறார். ஹலலியா. அவுட்வேர்டு சேஞ்ச், வெளிப்புறமான அந்த சேஞ்ச் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். எத்தனையோ எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்போ 50 வயசு இருக்கிறவங்க 25 வயசா மாறுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சு வச்சுன்னா ஒருத்தன் வந்து எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாலும் வாங்கிடுவாங்க. பணக்காரன் எவ்வளவுக்கு எங்க மாறணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது வந்து தவறு இல்லை. ஆண்டவரே அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறாரு. ஹலலுயா. அதுக்காக அழகு சாதனங்கள், பிளாஸ்டிக் சர்ஜரி, இதெல்லாம் மனுஷன் கையாளுகிறான். இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா எங்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஹலலிய. நீங்க எங்க மாற முடியும்? அவருக்கு அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். ஆனா அவன் அதை வேற முறையில் அவனுடைய முயற்சியில ட்ரை பண்றான். முயற்சியில ட்ரை பண்ணி சரி பண்ண முடியாது. மனுஷனுடைய முயற்சியில சரி பண்ண முடியாது. ஆனா கத்தரே நமக்கு அந்த குளோரிபிகேஷன் கொண்டாடம் இருக்கிறார். ஹலலிய. ஒருபோதும் நீங்க முதுமை அடைய முடியாது. எப்பொழுதுமே நீங்க எங்க இருக்கிறீங்க? பல்லவத்தில் சின்ன பிள்ளைகளும் கிடையாது, வயசான பிள்ளைகளும் கிடையாது. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறோம். ஹலலுயா. அங்க வந்து ஃபாதர் சன் ரிலேஷன் கிடையாது, எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா தான் இருக்கிறோம். ஹலலுயா. இது மாதிரி நமக்கு வந்து அவுட்வேர்டு சேஞ்ச் வரணும்னா முதல்ல இன்வேர்டு சேஞ்ச் வரணும். We have to be like him inwardly. அவரை போல நம்ம மாற வேண்டும். அவர் முதலாவது மகிமை அடைந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசை ஜெயித்து உயிர்த்தெழும் பொழுது அவர் முதலாவது மகிமை அடைந்தார். அவர் என்னதென்றால் அவர் நமக்குள்ள வரணும். அவர் நமக்குள்ள வந்தா நம்முடைய சரீரம் மகிமை அடையும். அதான் in him. அவரில் நிலைத்திருங்கள். We will have a body like his body. When he comes there, இதை என்றால் ஆண்டவர் இங்கே வரும் பொழுது நம்முடைய பாடி அவருடைய பாடியா பாருன்னா அவருக்குள் இருந்த அந்த சேம் லைஃப் வந்து நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்த அதே ஜீவன் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய சரீரம் அறிமுகமாக்கப்பட முடியும். ஆமென். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்து தன்மேல் இருந்த முத்திரைகள் எல்லாவற்றையும் தன்மேல் இருந்த முத்திரைகளை அவர் உடைத்து அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அன்வெய்லிங் ஆஃப் காட். அதுதான் அவர் 1963 அப்பியரன்ஸ் ஆனது. என்ன என்றால் அவர் தன்மேல் இருந்த முத்திரைகளை உடைத்து அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் கர்த்தர் வெளிப்படுகிறார். இப்ப அப்பியரன்ஸ்ல இருக்கிறோம். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். 7 தண்டர்ஸ், 7 இடி முழக்கங்கள் என்ன செய்யறது என்றால் அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆமே. We see Jesus program. இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை நம்ம காண்கிறோம், அவருடைய புரோகிராமை நம்ம காண்கிறோம். ஆமே. வெளிப்படுத்தல் 2:3 7 சபை காலங்களை வாசிக்கிறோம். ஆனால் 7 சபை காலங்களிலே அவர் என்ன செய்தார்? ஜீசஸ் புரோகிராம் இது. சாதாரண மக்களுக்கு அவருடைய புரோகிராம் தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த இயேசுவை தான் சொல்றாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். தன்மேல் இருந்த முத்திரையை உடைத்து அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அப்பொழுது என்ன செய்தால் அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு சபை காலத்தில் என்ன செய்தார்? சாத்தான் எப்படி வந்தார்? ஆண்டவர் என்ன அனாயிட்டிங் அனுப்பினார்? ஒவ்வொரு காலத்துக்குரிய செய்தி என்ன? அவருடைய தூதன் யார்? இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் நம்ம பார்க்கிறோம். இதை உலகம் அதை காணவில்லை. The revelation of Jesus Christ is a new birth to the individual. இந்த வெளிப்பாடு வந்தால்தான் மறுபடியும் பறக்க முடியும். பெந்தகோஸ்தாரங்க மறுபடியும் பறந்திருக்கிறாங்களா? இல்ல, கொஞ்சம் சீர்திருத்த அடைஞ்சிருக்கிறாங்க. முன்னால ஸ்மோக்கிங் பண்ணா இப்ப ஸ்மோக்கிங் பண்ணல, முன்னால குடிச்சா இப்ப அவன் குடிக்கல. அதுதான் அந்த மாதிரி ஒரு மறந்திருந்ததா ஒழியோ அவன் மறுபடியும் பறக்கல. மறுபடியும் பறக்கணும்னா வெளிப்பாடு வேணும். இயேசு கிறிஸ்து குறிச்ச வெளிப்பாடு இல்லாம மறுபடியும் பறக்க முடியாது. அதனால பாருங்க, அவங்க ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பெந்தகோஸ்த மக்களுக்கு இல்லை. They didn't have these full lights. இவன் அவங்களுக்கு அந்த ஃபுல் லைட்ஸ் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க வந்து ஓரளவு தான் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை கரெக்டா பார்க்கிறோம். ஹலலுயா. இயேசு யார்? அவர் என்ன செஞ்சார்? அவரே ஆதியில தேவனுடைய ஆவியா இருந்தார், எட்டர்னல் ஸ்பிரிட்டா இருந்தார். பின்பு அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் மெல்கிசிதேக்காக தரிசனமானார். பின்பு அவர் மாம்சத்தில் வந்தார். இப்போது ஏழுசபை காலங்காமர் ஆசாரியராக இருக்கிறார், பழுந்து பேச உழைத்து செய்கிறார். அவருடைய புரோகிரம் என்ன? வெளிப்படுத்தல் 2:3 நம்ம வாசிக்கிறோம். இப்போது வெளிப்படுத்தல் 10:1 அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவருடைய வெளிப்படுதல் இருக்கிறோம். ஒரு நாளில என்ன சென்றால் அவர் ஒரு கார்பரல் பாடி, இதை காணக்கூடிய ஒரு சரீரத்தில் வரும் பொழுது நாமும் அவரை போல மாறியிருப்போம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நம்ம இப்பொழுது தேவனிடத்தில், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம். பாருங்க, இந்த புரோகிராம் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய டினாமினேஷன் பீப்புளுக்கு அவருடைய புரோகிராம் தெரியாது. ஏன்? அவங்க அவளுக்கு இன்னும் பைபிள் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்குது. ஆண்டவர் தன்மேல் இருந்த முத்திரையை உடைத்து இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க இன்னும் நாங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இன்னும் நாம் எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. அந்த அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்கு கூட அவங்க பரிபூர்ணமா வெளிப்படுத்தல, நமக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இன்னும் வெளிப்படவில்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாம் வெளிப்பட்டாகிட்டது, அவங்களுக்கு வெளிப்படவில்லை. அவங்க பாக்குறாங்க, அவர் என்ன கதவு கூட்டிருக்குள்ள வந்துட்டாரு. எப்படி வந்தாரு? உங்களுக்கு சமாதானம் சொன்னார், என்னை தொட்டு பாருங்க சொன்னார். நான் ஒரு ஆதி இல்லை, என்னை தொட்டு பாருங்க. அதனால அவங்க அப்படின்னா அவரை பார்த்தாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. முன்னால இருந்த இயேசு என்ன செஞ்சார்? இப்பொழுது வந்து அவர் வந்து கதையை கூட்டிக்கிட்டு இருந்தாலும் வந்துட்டாரு அப்படின்னு யோசித்தாங்க. இதை மேலறையில போய் பசுத்தாகி பெற்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, ப்ரோஃபஸியா சொன்னாங்க. ஆனா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன் திஸ் டே, இந்த கடைசி காலத்தில் முதலாவது அவர் மேல் இருந்த முத்திரையை அவர் நீக்கி போட்டார், முத்திரையை திறந்து வெளிப்படுத்தினார். இப்பொழுது நம்மேல் இருந்த முத்திரையை நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்மேல் இருந்த முத்திரையை அவர் உடைத்து போட்டார். அவர் மேல் இருந்த முத்திரையை, ஏழு முத்திரையை உடைத்து அவர் அவருடைய புரோகிராம் என்ன அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு ரிவீல் பண்ணிருக்கிற டினாமினேஷன் பீப்புள் அதை அறிந்து கொள்ள முடியல. அப்படி நம்ம இதை அறியும் பொழுது, இது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கும் பொழுது, இப்ப நம்மால இருந்த முத்திரை, இந்த பாடியில இந்த வாழ்க்கையில் இருந்த முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் உடைக்கப்பட்டது? அடிக்கடி நான் சொல்ற காரியம் தான், ஒண்ணு புதுசா இல்லை. ஆனா வந்து நான் ஒரு கம்பாரிசன் கொடுக்கறேன், நான் ஒரு வேற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். அதனால இவ்வளவு நாளும் நம்ம என்ன நினைச்சோம், இந்த செய்தி வரவுக்குன்னதாக நான் ஏன் தான் உலகத்துல நான் பிறந்தனோ, நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இந்த குடும்பத்துல ஏன் நான் பிறந்தனோ. இப்படியாக பலவிதமாக புலம்பி அழுது சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதி இல்லாம நம்ம ஜீவித்தோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முத்திரை உழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சிந்தையில இருந்தேன். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவர் என்னை பிளஷ்ல கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்னை சந்தித்தது, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் நம்முடைய குமாரனு குமார்த்தியுமா இருக்கு, நான் அவருடைய பிரைடா இருக்கிறேன். இந்த உலகத்துல என்ன கொண்டு ஒரு பர்பஸ்ல கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து அவரை நமக்கு வெளிப்படுத்தணும்னா இந்த பூமியில கொண்டு வந்து தான் நம்மளை வெளிப்படுத்தணும். அவர் நம்ம ஆட்ரிபியூட் வந்தா ஒன்றும் வெளிப்படுத்த முடியாது. அதனால பூமியில கொண்டு அவர் எனக்கு ஹீலர் வெளிப்படுத்துறார், அவர் என் தேவையை சந்திக்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார் என்று வெளிப்படுத்துறார். முடிவில் அந்த மகிமையில எடுத்துக்கொள்ளுவார். ஹலலிய, நம்ம எங்கிருந்து வந்தோம், எதற்காக இருக்கிறோம், எங்க போறோம், இதை நம்ம அறியும் பொழுது இவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் கவலைகள் எல்லாமே போய்விடும். ஹலலிய, நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் என்றால் அதை அறிக்கை செய்யும் பொழுது அதையும் அவர் சரிப்படுத்துறாரு. ஹலலிய, சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஹலலிய, ஒரு டாக்டர் தப்பான ஊசி போட்டுட்டானா இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த பாய்சன் எடுக்கிறதுக்கு வேற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதே போல பைபிள் அந்த சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுறது, நம்முடைய குறைகள் நம்முடைய வாழ்க்கையில அத்தனை மிஸ்டேக் எல்லாம் எப்படி திருத்திக் கொள்வது, அதுக்கும் ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். ஹலலிய, அதுக்கும் ப்ராக்டிஸ் வேர்டு இருக்கிறது. இதை என்ன சொல்றால், அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹலலிய, அவர் சேவியர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதுக்காகத்தான் என்ன உலகத்தில் கொண்டார், அவர் சம்பாதித்த அந்த மீட்பை நான் பெற வேண்டும். ஹலலிய, இந்து மகிமையில என்னை கொண்டு சேர்க்க வேண்டும். அதனால நான் எங்கிருந்து வந்தேன், சிலர் வாழ்க்கையில வந்து துக்கமுகமாய் இருப்பார்கள். துக்கமுகமாய் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். சோகம் பண்ணாங்க, நான் எப்படி பொம்மை மாதிரி இப்படி போவாங்க, இவன சாமி கும்பிடுறதா, சர்ச்சில் வந்து சில சிஸ்டர்கள் வந்து அப்படி போகும்போது நீங்க சாமி கும்பிடுறீங்களா? நம்ம சாமி கும்பிடல, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். ஹலலிய, கொஞ்சம் கர்த்தருக்கு சோத்திரம் பாயத்திர கொஞ்சம் இப்படியே கை வச்சுட்டு போகக்கூடாது. உங்க முகத்தில் சந்தோஷம் இல்லை, ஒருத்தரை பார்க்கும் பொழுது இதை இயேசு உன்ன நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார். ஹலலிய, நான் உன்ன நேசிக்கிறேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு தான் கத்திரி சோத்திரம் அந்த மனப்பான்மையோடு சொல்லணும். சும்மா சில மாதிரி வச்சுக்கிட்டு இப்படியே கை வச்சுட்டு போனீங்கன்னா யாரும் அந்த மாதிரி செய்யாதுங்க, நல்ல பழக்கம் இல்லை. உங்க உள்ளத்துல சந்தோஷம் இல்லைங்கிறத காமிக்குது. உங்க உள்ளத்துல ஒருத்தரை பார்க்கும் பொழுது சந்தோஷம் வேணும். அவங்க ஒரு அந்த ஆத்மா அவரையும் ரசித்திருக்காரு, என்ன அவங்களுக்கு நாம அவரை நேசிக்கிறோம். ஹலலிய, சந்தோஷம் வேணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து துக்கமாக இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் பிறந்தோம்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்படல. நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டா நம்ம எந்த நிலையிலும் சந்தோஷமா இருப்போம். ஹலலிய, கர்த்தருக்கு தெரியாம எந்த காரியம் நடக்காது. சாத்தா எதையும் கொண்டு வர முடியாது, அனுமதிக்கு சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த குறை இருந்தாலும் நான் அதை அறிக்கை செய்யணும், அல்லது அவர் அதை நன்மைக்கு எதுவாக முடிக்க பண்ணுவார். ஹலலிய, நம்ம எதை குறிச்சியும் நம்ம குழப்பமே தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. ஹலலிய, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் குழப்ப வேண்டும்? கர்த்தர் வந்து இந்த சாங்கில் கொண்டிருக்கிறார், அதில் என்ன உயர்த்த முடியும். ஆகவே அப்படி இருக்கும்போது உங்க முகத்துல வந்து துக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டாயிட்டது. ஹலலிய, என் வாழ்க்கையில இருந்து குழப்பெல்லாம் போச்சு. ஆமே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? The people that are going to glorification or the people that God is in them, இவ கர்த்தர் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குளோரிபிகேஷன் அடைய முடியும். அதான் அபைடு. என்னை கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை, உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே அறிவீர்கள். யோவான் 14:19 வாசிக்கலாம்.
இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்.
நம்ம குளோரிபிகேஷன் அடைய வேண்டும் என்றால் முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் அதான் ஆதரவு, நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள். அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும். அபைட் இன் ஹிம், அவரில் நிலைத்திருங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நான் மறிச்சு போவேன், உலகம் என்னை காணாது, அவளுக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மறிச்ச பிறகு உலகம் அவரை காணல, ஆனா அவருடைய சீசன் அவரை பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்களே என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். ஹலலிய, இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். எங்க ஜீவிக்கிறார்? மலமட்டியின் மத்தியிலே ஜீவிக்கிறார். அவர் உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்றால் அவர் உலகத்தில் ஒரு நாளில் வாழ்ந்தார், மாம்சத்தில் வாழ்ந்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். எங்க ஜீவிக்கிறார்? பயிடு மத்தியில் இருக்கிறார். இதை உங்களுக்குள்ள அவர் ஜீவிக்கிறார். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலே இருக்கிறது அந்நாளிலே அறிவீர்கள். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். என்ன பாருங்க, இதுதான் அபைடிங், நிலைத்திருப்பதுன்னா. இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் இயேசுக்குள் இருக்கிறேன். ஹலலூயா. சீசனோட இயேசு இருந்த, ஜீசஸ் வாஸ் வித் தம், அவங்களோடு இருந்த, இப்ப வந்து ஜீசஸ் இஸ் இன் தம், ஹல்லேலூயா, அவருக்குள் வந்து விட்டார். நம்ம குளோரிஃபிகேஷன் ஆகணும்னா அவர் நமக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா, அவர் நமக்குள் இருந்தால், அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால், இந்த சாவுக்கேதுவான இந்த சரீரம், இந்த அற்பமான சரீரத்தை அவர் வந்து மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ரோமர் 8:11 நம்ம வாசிக்கிறோம், அங்கே கிறிஸ்துவை மரித்தவன் எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இதோ கிறிஸ்துவை மரித்தவன் எழுப்பினதோ உங்களில் வாசமாயிருக்கிற தன்னுடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள் வருவது. அதனால அவை சீசனி வந்து என்ன செய்வார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்த, 3 வருஷமா அவரோடு கூட இருந்த, ஒரு நாளிலே கப்பலிலே படகுல பிரயாணம் செய்யும் பொழுது பெருங்காற்று வீசினது, கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர் படுத்திருந்தார், இப்பொழுது எழுந்து என்ன காற்றே அமைதலாயிரு, கடலை உறையாது என்று சொன்ன உடனே உடனே அது வந்து அமைதலாகிவிட்டது. அதை பார்த்தாங்க, இவர் போல சாதாரண மனுஷன் இல்ல, ஹி வாஸ் மோர் தேன் எ மேன். ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கலே இவர் மேலானவர். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. Mark 4:41 வாசிக்கிறோம், அல்ல காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஹி வாஸ் மோர் தேன் எ மேன். இதோ இவர் வந்து மனுஷனை பார்க்கலே இவர் மேலானவர். அப்படி வந்து அவருக்கு பயம் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒரு நாளுமே பசியா இருந்த, அந்த அத்திமரம் அங்கே செழிப்பா இருந்தது, அதுலதான் கனி இருக்குமான்னு சேரி போகும்பொழுது அதுல ஒரு கனியும் இல்லை, வெறும் இலை மட்டும் இருந்தது. அதனால ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்தார். Mark 11 நம்ம வாசிக்கிறோம், 11:14 என்ன வாசிக்கிறோம் என்றால், இது முதல் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை பிசியாக இருப்பானாக என்று சொன்னார். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மரம் பட்டு போச்சு. நம்ம போயிட்டு ஒரு மரத்தை பார்த்து இனிமேல் ஒருவனும் ஒரு நேரத்தில் ஒரு கனியும் பிசியாக இருப்பானாங்கன்னு நீங்களாவது நானாவது ஒரு மரத்தை பார்த்து சொன்னா, அதுல கனி இல்லைன்னு நம்ம சொன்னா, அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மரம் பச்சையா தான் இருக்கும். ஆனா இயேசு சொன்னார், அடுத்த நாள் காலையில இருந்து பார்க்கும்போது அந்த மரம் முழுசுமா பட்டு போச்சு, வேறோடு பட்டு போச்சு. அப்படி நினைக்கிறாங்க, இவர் சாதாரண மனுஷன் அல்ல, ஹி வாஸ் மோர் தேன் எ மேன். ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கலாம் மேலானவர். அவர் அந்த மரத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஹி வாஸ் தி கிரியேட்டர். அந்த மரத்தை உண்டாக்கல, கிரியேட்டருடைய சிருஷ்டிகருடைய பேச்சுக்கு சிருஷ்டிக்கு கீழ்ப்படுது. அவர் வந்து சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஆனா இவங்க இன்னும் மறுபடியும் பறக்கல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு உள்ள வரல, எந்த வருஷம் அவங்களுக்கு உள்ள வந்தார். ஹல்லேலூயா. உங்களை திட்டத்தலாய் விடமாட்டேன், மறுபடியும் உங்களுக்கு வருவேன். யோவான் 14:18 வாசிக்கிறோம், மறுபடியும் எப்படி வந்தார்? ஹோலி ஸ்பிரிட்டாக வந்தார். ஆமென். பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஸ்பிரிட் ஃபார்ம் ஆக, ஃப்ளஷ் ஃபார்ம் ஆக இருந்தவர், இப்பொழுது ஸ்பிரிட் ஃபார்ம் அவர்களுக்குள் வந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது அவனுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இல்ல, இயேசுவோடு கூட இருக்கும்போது பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அவனுக்கு வரல, அந்த நீ பேர்த் அடையல. இப்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, பெந்தகோஸ்த நாளிலே அவங்களுக்குள் வந்த, நான் பிதாவிலும் இத நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதே அந்நாளிலே அறிவீர்கள், அவனுக்குள்ள வந்த உடனே அவங்களும் அதே மாதிரி அற்புதத்தை செய்தாங்க. ஆமென். ஆமே இன்னைக்கு நமக்கு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு மகத்தான செய்தியை கொடுத்திருக்காரு. படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நிறைய இருக்கு. 66 புத்தகத்தையும் தியானம் பண்ணக்கு நேரம் இல்லை. 5 அதிகாரம் படிக்கிறதுதான் நேரம் இருக்குது. ரொம்ப நேரம் படிச்சு தியானம் பண்ணக்கு நேரம் இல்லை. நாங்க எல்லாரும் பிஸியா இருக்கிறோம், எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு, எனக்கு முன்னால விட ஜாஸ்தி வேலை இருக்கு. அதனால பாருங்க, 1120 செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் கொடுத்துக்கிட்டே வர்றேன். அதனால பாருங்க, நிறைய ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவனுக்கு இவ்வளவு மெசேஜ் கிடையாது. நமக்கு ஆண்டவர் இவ்வளவு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஆமே. அதனால இந்த மெசேஜ் எதுக்காக கொடுக்கப்படுது? The message came to bring God in you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள் வருவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த மெசேஜ் எதுக்காக கொடுக்கப்பட்டது? கர்த்தர் நமக்கு வருவதற்காக கொடுக்கப்பட்டது. God in you. உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இயேசுவை கொண்டு வருவதற்காக இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டது. அதனால நாங்க மெசேஜ் பிலீவ் பண்றோம். உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இந்த வேர்ட் பிகம் ஸ்பிரிச்சுவல் லைஃபா மாறிவிட்டா? இயேசு கிறிஸ்து இருந்த அதே ஜீவன் நமக்குள்ள இருக்குதா? அப்போஸ்தலர்களுக்குள்ள அதே ஜீவன் இருந்தது. அப்போஸ்தலர்களுடைய ஆண்டவர் முதல்ல 3 வருஷம் அவங்க கூட இருந்தார். இப்படி அவங்க உள்ள வந்துட்டார். அது மாதிரி வந்திருக்கா? கொஸ்டினே தான். எங்களுடைய ராஜ்யம் பேச்சில இல்ல, அது பலத்துல இருக்கிறது. அது நம்ம மேல வந்து நிறைவேறணும். அந்த பேட்டர்ன் நம்ம மேல நிறைவேறணும். மெசேஜ் எதுக்காக கொடுக்கப்படுது? மெசேஜ் கேம் டு பிரிங் காட் இன் யூ. உங்களுக்குள்ள காட கொண்டு வரும். பல வருஷத்துக்கு மேல ஒரு சகோதரன் ஜீவித்தார். மெசேஜ் வச்சு சபையை பிரிக்க வேலை பார்க்கறது, மற்றவங்களை கெடுக்க பாக்குறது. சர்ச்சு முடிஞ்சவங்க பேசி அவங்களை பிரிச்சு அவங்களை வந்து கத்துறான். பிரிக்கிறதுக்கு இந்த மெசேஜை கொண்டு வந்து ஒரு சபையை உடைப்பதற்கு, ஒருத்தரை பிரிப்பதற்கு, ஒரு சபையை விட்டு பிரிப்பதற்கு, இதுதான் மெசேஜ் பயன்படுத்துறாங்க. அதனால மெசேஜ் பிக்கம் வெப்பன். அவங்க கையில் இந்த மெசேஜ் வந்த உடனே பாஸ்டர் அப்படி சொல்றாரு, அது சரியில்லை, பசுத்தாய் பெற்றதுக்கு இப்படி இப்படின்னு சொல்லி பலவீனமான ஆத்மாக்களை வஞ்சிப்பது. அதனால என்ன மெசேஜ் ஒரு வெப்பனா பயன்படுத்தி சபையை உடைப்பது, ஆத்மாக்களை வந்து சபையை விட்டு பிரிப்பது, அதற்காக இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறி இன் பீப்புள் ஹேண்ட்ஸ் டு ஃபைட் ஒன் ஆனதார். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நம்ம ஆண்டு வந்துட்டு நமக்கு இன்னைக்கு ராஜனம். அதனால நீ கல்வாரி சர்ச்சி போயிட்டு ராஜ்யம் எடுக்காத, நீங்க வந்துரு அப்படின்னு அந்த ஆத்மா பிரிச்சு பாதாளத்துக்கு கொண்டு சொல்றது. முதல்ல அவர் பாதாளத்துக்கு போவாரு, பின்பு அவரை சேர்ந்தவங்களை பாதாளத்துக்கு கொண்டு போவது. இதை ஒரு கருவியா பயன்படுத்தி அவங்களை வந்து வார்த்தை விட்டு பிரிப்பது, ஒரு நல்ல சபைக்கு போறவனை பிரிப்பது, ஆத்மாவை கெடுப்பது, எப்படி மாறுது பாருங்க. அதனால பாருங்க இவ்விதமாக மெசேஜ் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. நமக்கு வந்து என்ன செஞ்சாலும் மெசேஜ் என்ன செய்யறது? முதலாவது கத்தரை நமக்குள்ள கொண்டு வருது, இயேசுவ நமக்குள்ள கொண்டு வருது. ஹலலுயா. அதன் பின்பு என்ன செய்யறது என்றால் நம்ம மறிச்சு போனா நம்மளை தியாகனை கொண்டு செல்லுது. ஹலலுயா. மறிக்காம உயிரோடு இருந்தா நமக்கு குளோரிஃபிகேஷன் கிடைக்கும். இதுதான் மெசேஜ் பண்றது. எத்தனை பேர் அதை பிலீவ் பண்றேன்? ஜாக்கிரதையா இருங்க. இவன் மெசேஜ் எப்படி பண்றான், இந்த மனுஷன் என்ன பண்றான், இந்த மெசேஜை எடுத்து அவன் வந்து கெடுக்க பாக்குறான். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்றது கிடையாது, மற்ற ஆத்மாவை கெடுக்கிறது. இந்த மெசேஜ் நமக்கு தேவைக்கு கொண்டு சொல்றது, இந்த மெசேஜ் நம்மளை குளோரிஃபிகேஷன் கொண்டு வருது, இந்த மெசேஜ் வந்து கிரைஸ்ட் நமக்குள்ள வருது. ஹல்லேலூயா. அவரை நம்ம வேர்ட்ஃபார்மாக நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது ஸ்பீட் ஃபார்மாக நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். என்ன அருமையாக அந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார், என்ன பிளான் வச்சிருக்கேன். இந்த மனுஷன் என்ன செய்யறான், எப்படி உலகத்தில் எப்படி பிசாசு எப்படி கிரியை செய்யறான் பாருக்கு. மெசேஜ் கேம் டு பிரிங் காட் இன் யூ. நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் அவரிலும் அவர் உங்களில் நடத்திருப்பதற்காக இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டது. The people are going to glorification. ஜனங்களை வந்து ஒரு மகிமைக்கு வழி நடத்துகிறது. ஆமே. அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு வாங்க. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, ஒளிக்கும் இருளுக்கும் அங்கே இசைவேது, நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது. ஆகையால் என்ன, நீங்கள் அவங்களை விட்டு பிரிந்து புறப்பட்டு போய் பிரிந்து அசுத்தமானதை தொடாதுங்களா? அப்பொழுது நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவி உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எப்படி ஆண்டவர் நம்மளை வந்து செப்பரேட் பண்ணுகிறார்? நம்மளை செப்பரேட் எதுக்காக பண்றாரு? நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக செப்பரேட் பண்ணுகிறாரா? ரைட்டு. நரகத்துக்கு போகக்கூடாதுதான். அவிசுவாசியை விட்டு பிரிஞ்சுதா, அசுத்தமான காரியங்களை விட்டு பிரிஞ்சுதா, நீ செப்பரேட் பீப்புள். இவர் என்ன சென்றால் அவர் எதுக்காக செப்பரேட் பண்ணுறா? நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதுக்காக. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தில் ஜீவிச்சுட்டு அவர் நமக்குள்ள வர முடியாது. நம்ம அசுத்தத்தில் ஜீவிச்சுட்டு அவர் நமக்குள்ள வர முடியாது. நீ அந்த நம்ம அவிசுவாசியோடு ரொம்ப ஃபெல்லோஷிப்பாக இருந்து நம்ம அவரை நேசிக்க முடியாது. எல்லாத்தையும் நீ பிரிஞ்சுதா, பிரிஞ்சு வந்து நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீ நான் உன்குள்ள வரணும்னா நீ எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சுதான் வரணும். அவர்களாக நீ உனத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நீ பிரிஞ்சுதா. நான் அப்போது நீ பிரிஞ்சு என்னோடு கூட வந்து இணைக்கப்படணும்னா நீ எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சுதான் வரணும். நீ அவங்களோட ஐக்கியமா இருந்து அசுத்தத்தோடு ஐக்கியமா இருந்து நான் உனக்குள்ள வர முடியாது. அவளை கத்த நமக்குள்ள வரணும்னா எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வரணும். உலகத்துக்கு ஒத்த தேசத்தை விட்டு நம்ம திரும்பி வந்தாக நம்ம வாழ முடியும். அதனால பிரைடா அந்த செப்பரேட் பண்ணுகிறார். ஹலேலூயா. They will come through Jesse. அவர் நமக்குள்ள வரணும்னா ஒரே வழி வந்து justification, sanctification, baptism of the Holy Ghost. நீ பேர்த் வந்து எனக்கு என்றால் கிரைஸ்ட் இன் யூ, உங்களுக்கு அவர் வருவதுதான் நீ பேர்த். அதுக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கிறது. முதலாவது நீதிமானாக்கப்படணும், ரெண்டாவது பசுத்தமாக்கப்படணும், மூன்றாவது பசுத்தாவின் அபிஷேகம். அவர் நமக்குள் வருகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தாங்க, இப்பொழுது சிறந்த சமுத்திரத்தையும் தாண்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவர்கள் பாடினார்கள். துதிகளில் பயப்படத்தக்கவும் பசுத்தத்தில் முகத்தும் உலரும், அற்புதங்களை செய்கிறமாகிய தேவரே உமக்கு ஒப்பானவர் யார். அருமையான பாடல் இருக்கு, உமக்கு ஒப்பானவர் யார். இப்படி அவங்க பாடினாங்க. ஆனாலும் இதை தேவன் அவர்களுக்குள்ள வரணும்னா அவங்க பசு செத்து தான் வந்திருக்கிறாங்க. அதான் ஜஸ்டிபிகேஷன். பிறகு அவங்க வனாந்தரத்தில் கொண்டு வரும்பொழுது செகண்ட் ஸ்டெப், அது வந்து சாங்கிபிகேஷன். வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்களுக்குள்ள சில தவறான காரியங்கள் இருக்கிறது என்பதை ரியலைஸ் பண்றாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்தில் இருக்கதான அந்த ஆசைகள் அவங்களுக்குள்ள இருக்கிறது. அவங்களுக்கு சில நிச்சயங்களாகி எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. அவங்க பிள்ளைகளை சார பார்த்தாங்க, மண்ணாக குசித்தாங்க, இதை தீக தேசிய பின்பற்றி வந்தாங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஆனாலும் அவர்கிட்ட சில குறைகள் இருந்தது, சில மாம்சப்பிரகாரமான தன்மைகள் அவங்களுக்கு இருந்தது. அவங்க இன்னும் சாங்கிஃபைட் ஆகல. ஆண்டவர் அவங்களை ரெண்டாவது ஸ்டெப்ல கொண்டு வர்றார். அவங்க சாங்கிஃபிகேஷன்ல கொண்டு வரும் பொழுது அநேக பசுத்தமாக்கப்படாதபடி முறுமுறுத்து விழுந்து போனார்கள். அதன் பின்பு யோர்தானை தாண்டி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிப்பது. ஹலேலூயா. அந்த தேர் ஸ்டெப், நம்ம இன்னைக்கு தேர் ஸ்டெப் வந்திருக்கிறோம். ஹலேலூயா. எகிப்தை விட்டு பிரிந்து வந்தோம், சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வந்தோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றோம். ஜஸ்டிபிகேஷன், ஆண்டவர் நம்மை வனாந்தரத்தில் கொண்டு வந்து நம்முடைய குறைகள் எல்லாம் வெளிப்படுத்துறார். உண்ட ரொம்ப டெம்பர் இருக்குது. நீ அதிகமா கவலைப்படுற உலகத்துக்காக கவலைப்படுறது பாவம், கோபப்படுறது பாவம். இதை உனக்கு பொறுமை இல்லை, எதையும் சகிப்பு தன்மை இல்லை. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து நம்முடைய நேச்சரை வந்து வெளிப்படுத்தி நம்ம இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டு தீபியஸ் பாபத்தை பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஜோசுவா காலை உத்தமமா பின்பற்றினாங்க. அதாவது ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்துல வரும்பொழுது ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துல மாறாந்த இடத்துல வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மரத்தை காண்பிக்கிறார், அவர் ஹீலர் என்பதை காண்பிக்கிறார். இதை சீன் மலாந்திரத்தில் வரும்பொழுது அவருக்கு ஆதாரம் இல்லை, அவர் ஆதாரத்தை கொடுக்கிறவர் பிரதாயிடர் எகவாயிரே என்பதை காண்பிக்கிறார். இதே அவர் தண்ணீர் இல்லை, அவர் ஜீவ தண்ணீர் ஆயிருக்க ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் 42 ஸ்டெப்ஸ் அவங்க வர்றாங்க. அவங்க ஸ்டேஷன் 42 இடத்துல ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. 42 இடத்துலையும் 40 அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கு யார் என்பதை வெளிப்படுத்துற, அவருடைய தேவரை சந்திக்கிற, பாதத்தை தீக்கிற, பசியை நீக்கிறவர், அவங்களுடைய அந்த கொள்ளிவாய் சர்க்கத்தினால கடிக்கும் போது அவருக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறவர். எல்லாத்தையும் அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டு அவங்க சாங்கிஃபை பண்ணுகிறார். பின்பு யோர்தானை தாண்டி இதை அவர் வந்து அங்க போறாங்க. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல போகும்போது அதான் பாப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், தங்களுடைய ஸ்தானம் என்னது என்பதை அறிகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வி சீ அவர் நேம் இன் தி பைபிள். ஹல்லேலூயா. இந்த ஸ்டேஜ் வந்துட்டோங்க, நம்ம தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம சாதனத்தை விட்டு வந்தோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோம், கர்த்தர் நம்மை வந்து பரிசுத்தப்படுத்தினார், இப்பொழுது நம்முடைய பேரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோர்தானை தாண்டியது முத்திரை திறக்கக்கூடிய அடையாளமா இருக்கிறது. முத்திரை திறக்கப்படலாம், நம்ம பேரை பார்க்க முடியாது. க்ளோஸ் புக்கா இருந்தா பார்க்க முடியாது. பொசுத்தை திறந்தா நம்ம பேரை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பேரை பார்க்கிறோம். ரூபன் கோத்திரத்துக்கு இந்த இடம், இந்த இதை வந்து என்ன சொல்றாரு, ஈதா கோத்திரத்துக்கு இந்த இடம், தான் கோத்திரத்துக்கு வடக்க. அவங்க இடம், அவங்க பொசிஷன் என்ன, அவங்களுடைய இடத்த அங்க பாக்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய பொசிஷன் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராமிஸ், உங்களுடைய ப்ராமிஸ் வந்து பாடி சேஞ்ச். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானத்தை நம்ம அறிகிறோம், எத்தனை பேர் அறிகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நம்ம அவருக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். இந்நாள் அவர் தன்மையில் இருந்த முத்திரையை வெளிப்படுத்தினார், உரைத்தார். இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்க முத்திரையும் உடைத்து நம்ம யார், அவர் யார், நமக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நாம் அவரிலும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. மேரி தனது பயிரில் பார்க்கும் பொழுது அவர் 3 ஸ்டெப்ஸ் வருகிறார். முதல்ல மோவாப் தேசத்தை விட்டு வெளியே வருகிறார். நகர்மையோடு கூட பின்பற்றுகிறார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதை வாசிக்கிறார். ஒரு டிசிஷன் எடுக்கிறார், ஒரு தீர்மானம் செய்கிறார். அதான் ஞானசாலம் எடுக்கும்போது நம்ம தீர்மானம் செய்கிறோம். நான் மறுநாள் முழுசு இயேசுக்காக ஜீவித்தேன், நல்லா தீர்மானம் பண்ணிட்டு இப்ப நல்லா தாகுல கோயில்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஃபெலோஷிப்பும் கிடையாது. இங்க வந்தா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்க வந்து வார்த்தையை கேட்கலாம். இப்ப ஃபெலோஷிப் இல்ல, வீட்டுலதான் கிடக்கணும். இங்க வந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இங்க எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா, நமக்கு இங்க ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது. தேவ பிரசனத்துல அவருடைய மகிமையை நம்ம காண்கிறோம். அவருடைய இந்த பின்வாங்கி போன ஆத்மாக்களுக்கு என்ன இருக்கும், என்ன ஃபெலோஷிப் இருக்கும், என்ன இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும்? அநித்தியமான பாவ சந்தோஷம். கொஞ்ச நாள்ல அந்த சந்தோஷம் வேதனையை கொடுத்துரும். இது நித்தியமான சந்தோஷம். ஹல்லேலூயா. இவரை நினைச்சிருப்பது எவ்வளவு முக்கியமான காரியம், அது பின்வாங்கி போன ஆத்மாக்களுக்கு தான் தெரியாது. இப்ப அவங்க என்ன சந்தோஷம் இருக்கும்? உண்மையிலே சந்தோஷம் இருக்காது. மனசாட்சி குத்தும், நல்ல இடத்துக்கு போனோம், கத்துடைய வார்த்தையை கேட்டோம், ஐயோ நான் இழக்கப்பட்டு போனேன், ஆண்டவர் வந்தா நான் கைவிடப்படுவேன், நரகத்துலதான் போய் சேருவேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது, இனிமே போனாலும் பாசில் சேர்க்கவும் மாட்டார். அப்படியாகப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது ஒருபோதும் மறுபடியும் புதுக்கிப்பிக்க முடியாது. ஏசாவின் நிலைமையை அடைவது அவன் கண்ணீரேறு தேடியும் மனமார்வலை கண்டடையாமல் போனான். பாருங்க, நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம் என்றால், இதை டிசிஷன் பண்ணணும். அந்த டிசிஷன்ல நிலைத்திருக்கிறோம். அந்த ரூத் வந்து ஒரு தீர்மானம் பண்ணலாம், தீர்மானத்துல விட்டு விலகல. மரணமே வந்தாலும் இந்த டிசிஷனை நான் வந்து மாத்திக்கிட போறதில்லை. என்ன வந்தாலும் நான் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நான் உங்களை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. வேற பேச்சுக்கே இடம் இல்ல. 1வது 16 அதிகமாக வாசிக்கிறோம். 2வது வரும்பொழுது அவர் ஃபீல்டுல வர்ற. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபீல்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதான் ஃபீல்டு. போவாசின் வயலுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வி ஆர் லேபரிங். அவர் கதிர் பிறக்கிறார். அவளுக்கு இன்னும் ரெஸ்ட் கிடைக்கல, இழைப்பார்கள் கிடைக்கல. 2வது முழுசுமா அவள் லேபரிங், அவள் வேலை செய்கிறாள், ரெஸ்ட் இழைப்பார்கள் இல்லை. அவள் கரெக்டான வயலுக்கு வந்திருக்கிறார். போவாசின் வயல், இயேசு கிறிஸ்துவின் வயல், அவருடைய சபைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கதிர் பொறுக்குகிறாள். லேபரிங். நம்ம ட்ரை பண்றோம், ஜெபம் பண்றோம், பை வாசிக்கிறோம், ட்ரை பண்றோம், உபாச ஜெபம் செய்கிறோம், வெளித்திருந்து ஜெபிக்கிறோம். இது ஆவிக்குரிய முயற்சிகளை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வி ஆர் லேபரிங் அண்ட் லேபரிங். அடுத்த காலம் முழுவதும் முழுவதும் மட்டும் அவள் லேபரிங் பண்ணினாள், அவள் வேலை செய்தாள், அவளுக்கு இழைப்பார்கள் கிடைக்கல. அப்பொழுது அவள் என்ன செய்தால், இவ்விதமாக இருக்கும் பொழுது இதை என்ன செய்யறாங்க, அவளுக்கு ஒரு இழைப்பார்களை ஆண்டவர் கொடுக்க விருப்பமாக இருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு டீச்சிங் அவசியமா இருந்தது. அந்த டீச்சிங் வந்து நகோமி கொடுக்கிறாள். நீ வந்து என்ன சொன்னார், சரியான இடத்துக்கு வந்திருக்கிற, நீ போயிருக்கிற வயல் கரெக்டான வயல், அங்கேயும் வேற வேற சபைக்கு போல, நீ சரியான சபைக்கு போயிருக்கிற, நீ மோபியர்கள் வந்திருக்கிற. ஆனா உன் எல்லாருமே வந்து மோபியர்கள் என்று சொல்லுகிறார்கள். தவறான முறையின்படி அந்த மோபியர் பிறந்தனாலே 10வது தலைமுறையில் அவள் சபைக்கு உட்படலாகாது என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். மோசையை நியாயத்தனமான அதிகமாய் கூறுகிறது. ஜனங்கள் எல்லாரும் ஒன்னு அப்படி பார்க்கும் பொழுது, ஆனா இன்னொரு பேர் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு வந்து நீ கிளை பண்ண முடியும், உனக்கு இழைப்பார்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு பேர் அங்க சொல்லி கொடுக்கறா. நவோமிக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறா, இந்த வேரை பிடிச்சுக்கிட்டேன்னா உனக்கு இழைப்பார்கள் கிடைக்கும். இங்க வந்து வார்த்தையை பிடிச்சா இழைப்பார்கள் உண்டு, வார்த்தை இல்லைன்னா எப்படி இழைப்பார்கள் வரும்? 25.
சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவரில் ஒருவன் புத்திர சந்தனம் இல்லாமல் மறித்தால், மறித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அன்னியனுக்கு மனைவியாக கூடாது. அவருடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவரிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன்.
இந்த சகோதரர் எல்லாம் ஒன்னா குடியிருக்கும் பொழுது ஒருத்தனுடைய மனைவி மறித்து போனால், இல்ல ஒருத்தர் அவருடைய அந்த கணவன் மறித்து போனால், அவனுடைய சகோதரன் வந்து அவளை விவாகம் செய்ய வேண்டும். அண்ணன் மறித்து போனால் இதை சகோதரன் தம்பி வந்து விவாகம் செய்து அவள் புருஷன் செய்ய வேண்டிய கடமையை செய்யும் போது, முதலாவது பிறக்கிற குழந்தைக்கு அவனுடைய பெயரை போடணும், மறித்தவனுடைய பெயரை இட வேண்டும். அடுத்த வசனத்தில் அதிகமாக வாசிக்கிறோம். அதனால என்னன்னா, உன்னை எல்லாரும் மோபிட் நினைக்கிறாங்க, மோபியஸ்ரீ நினைக்கிறாங்க. ஆனா யூ ஆர் எ மேரிட் உமன். ஹல்லேலூயா. நீ வந்து விவாகம் செய்திருக்கிறாய். அந்த புருஷன் மறித்து போனான். இதோ நீ சிறையிலே வேலை செய்ய ஈகாட்டத்தில் வேலை செய்யிருக்கிறார். இதோ அவனுக்கு நெருங்கிய எனத்தான் கிங்ஸ்மேன் ரெடிமேர் வந்து விவாக செய்ய வேண்டும். இந்த போவாஸ் கிங்ஸ்மேன் ரெடிமேரா இருக்கிறார். இந்த டீச்சிங் வந்து அவனுக்கு தெரியாது. இப்படி மகோதரி அந்த டீச்சிங்க கொடுத்தவொடனே உனக்கு இழப்பார்கள் உண்டு. ஹலலுயா. உனக்கு வந்து நீ வந்து போவாச கிளைம் பண்ணலாம், நீ உரிமை பாராட்டலாம், உங்களுடைய இனத்தான் மீட்பார். இப்படி உபாவனை 25 அஞ்சாம் வசத்துல மோசஸ் சொல்லியிருக்கிறார். அதனால யுவர் நாட் அ மோவாபைட் வுமன், நீ மோவாபிய ஸ்திரீ நினைச்சாதான். யுவர் அ மேரிட், நீ இஸ்ரேலில மேரிட் பண்ணுங்க. அதுதான் உனக்கு அட்வான்டேஜ். உனக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் படி நீ வந்து போவாச கிளைம் பண்ணலாம். நான் சொல்றபடி செய். நீ வந்து குளிச்சு சாணம் பண்ணி நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அவன் குசித்து குடித்து அவன் வந்து அந்த அம்பாரத்து பக்கத்தில் படுத்திருக்கும் போது நீ லோவஸ்ட் பிளேஸ் தெரிஞ்ச கால் மாட்டில் போய் படுத்துக்கு அப்படி 3 சொல்லும் பொழுது அவள் வந்து யாரோ ராத்திரி கால் மாட்டில் படுத்திருக்கான்னு சொல்லும் பொழுது நீ ரெண்டு சுதந்திர வேலை யூஆர் மை கிங்ஸ் மேன் ஹலலுயா சொல்லும் பொழுது உரிமை பாராட்டினாள் ஹலலுயா. நீ வந்து என்ன செய்ய வந்தால் இழைப்பாரி கொண்டது. நான் நாளைக்கு காலையில அந்த அந்த நெருங்கி என்னவிட நெருங்கி அவர் இனத்தான் இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். நான் அவனை கான்ட்ராக்ட் பண்ணுறேன், அவனை நான் சந்திக்கிறேன், அவனை எதிர்கொள்ளுகிறேன். எந்த உன்னை சுதந்திர முறையால் வாழ செய்து கொள்ளுவேன்னு சொல்லும்பொழுது அவன் அந்த வேட நம்பிக்கிட்டு அந்த ப்ராமிஸ் வேட நம்பிக்கிட்டு இருக்கிறார். ஹலலுயா. இப்படி அந்த யூனியன் நடக்கிறது. அந்த வேட அந்த 3 அந்த யூனியன் அதான் பாப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹலலுயா. பாப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வந்து மேரேஜ் யூனியன் ஆயிருக்கிறது. ஹலலுயா. புசகத்தில் அதை எழுதியிருக்கிறேன், நீங்க மெய்யாவே மறுபடி பிறந்திருக்கலாம். பாப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வந்து நியூ பேத், அது மேரேஜ் யூனியன். அதனால இவ்வளவு நாள் லேபர் பண்ணிட்டு இருந்த அவர் சரியான வயல வந்தாலும் அவருக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கப்படும் பொழுது நீ வந்து இந்த கோவாசனுடைய கிங்ஸ்மேனா இருக்கிற நியாயத்திரமான அதிகமாக சொல்லியிருக்குது. இவர் நாட்டு மோகத்துக்கு நீ உன்னுடைய ஹோல் ஹஸ்பண்டை பற்றி நினைச்சாண்டாம், உன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றியே நீ நினைச்சாண்டாம். அதை கொஞ்சம் கொஞ்சமும் நீ நினைச்சு பார்க்காத. உன்னுடைய ஓல்ட் ஹஸ்பண்ட் அதை கம்ப்ளீட்டா நீ மறந்துரு. உனக்கு நியூ ஹஸ்பண்ட் இருக்கிறார். ஹலலுயா. நியூ யூனியன் இருக்கிறது. ஹலலுயா. நீ அதை முன்னோக்கி பாரு, நீ பின்னோக்கி பார்க்காரு. உன் கடந்த கால வாழ்க்கையை நீ மறந்துரு. அவங்களுக்கு எல்லா மிஸ்டேக்கும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஹலலுயா. அது உனக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுந்திருக்கு. என்ன ப்ரொவிஷன்னா நீ அவரை கிளைம் பண்ண முடியும், நீ மாத்திரம்தான் கிளைம் பண்ண முடியும். ஏனென்றால் அவருடைய நெருங்கிய எனத்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய நெருங்கிய எனத்தான் மாறினார். ஹலலுயா. நம்ம போல மாம்சத்துல வந்தார். ஹலலுயா. இப்ப நம்ம அவரை கிளைம் பண்ணுகிறோம். ஹலலுயா. அவர் நின்று பண்ண ப்ராமிஸ் வேட நம்பிக்கிட்டே இருக்கிறா. எப்படி நான் சீக்கிரத்துல வந்து அவர் என்னை வந்து அழைத்து செல்லுவார். ஹலலுயா. அதே போலதான் நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹலலுயா. இந்த ஒலிமக வாசலில் இருந்து அவன் திரும்பி வர்றது, அந்த நகோமியை ரூட்டை எதிர்பார்த்துக்கணும். எப்ப வருவார், எப்ப வருவார்? ஒலிமக வாசலில் சாத்தானோட கான்ட்ராக்ட் பண்ணு சொன்னால் சாத்தானைக்கு கீழே தள்ளி முத்திர தரப்பட்டு சாத்தானை கீழே தள்ளிவிட்டார். ஹலலுயா. நம்முடைய மைண்ட் எடுத்து அவனை அப்புறப்படுத்தி விட்டார். ஹலலுயா. இப்படி அவனை சேர்த்துக் கொள்ள வருகிறார். நம்ம பேலஸுக்கு போக வேண்டும். ஹலலுயா. அதுதான் குளோரிபிகேஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் வந்து என்ன சொன்னால் அவரில் நிலைத்திருப்பது. ஹலலுயா. இதை இதெல்லாம் ஜம்ப் அந்த வழியா வராதபடி அங்க போய் சேர முடியாது. மோபேசத்தில் இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. தினாமன்ஸ்ல இருந்து ஆண்டோடு வரைய எதிர்பார்க்க யேசுராஜா வருவார் வருவார். எப்படி நீ தான் மோபில் இருக்கிறீ? நீ பத்திரிக்கு வரணும். நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானசாரம் தரணும். அதன் விருந்து இருந்தால் போதாசிரியலுக்கு வரணும். மெசேஜ் போதிக்கப்படுற சபைக்கு வரணும். அது மட்டுமல்ல, இந்த பாதி எழுதென்றால் அவர் நம்முடைய கிங்ஸ்மேன் ரெடிமேர். அவர் இன்னைக்கு மனதாளனா வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு பலமுள்ள தூதனா இறங்கி வந்திருக்கிறார். எந்த முதல்ல தெரியணும், கொஞ்சம் நம்ம கிளைம் பண்ணணும். பரப்பாமிசுதா எதிர்நோக்கி இருக்கும்போது அவர் சாதாரண என்ன சென்றால் கான்ஃபிடன்ட் பண்ணி அவனை எதிர்கொண்டு அவனை தூரம் தள்ளிவிட்டு இதை அவர் நம்மை வந்து வியாபாரம் செய்வார். எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கோம்? அதுதான் குளோரிபிகேஷன். இந்த ஸ்டேஜ் வராம அந்த 4 போக முடியாது. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் வராம த்ரெஸ்ஸிங் ஃபோர் வருகிறார். மூலமாக பெத்லேமுக்கு வருகிறார். பெத்லேமுக்கு வந்து மட்டும் ஃபீல்டுக்கு வருகிறார். ஃபீல்ட்ல இருந்து த்ரெஸ்ஸிங் ஃபோர், த்ரெஸ்ஸிங் ஃபோர்ல இருந்து பேலஸ். இது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹலலுயா. என் வாழ்க்கையில முத்திரை உடக்கப்பட்டாய் விட்டது. நான் இப்ப தேர்ட் சாப்டர் கடைசியில இருக்கிறேன். 4 எதிர்நோக்கி இருக்கிறேன். ஹலலுயா. என் வாழ்க்கையில நிறைவேறுது. ஹலலுயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? உங்க வாழ்க்கையில அது நிறைவேற வேண்டும். அதனால நம்ம வெட்டப்பட்டு போகக்கூடாது. அந்த குளோரிபிகேஷன் வரும்பொழுது, அதை நம்ம சேர்த்துக் கொள்ள வரும்பொழுது, நம்ம கைவிடப்பட்டு போனால் வெட்கப்பட்டு போவோம். 50-50 வெட்கப்பட்டு போதுங்க. ஆனா சொல்லிருக்க 50-50. ஆனா நம்ம சபையில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். 100 எடுத்துக்கொள்ளப்படணும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒன்றுல 50-50.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமா இருந்தார்கள்.
பாருங்க, 5 பேர் வைக்கப்பட்டு போனாங்க, 5 பேர் சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதனால 5-5 50-50% வந்து வைக்கப்பட்டு போச்சு. அதனால அவர் பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வரியில் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க அவரில் நிலைத்திருங்கள். அதனால அவருடைய வரியில வெக்கப்பட்டு போகக்கூடாது. கைவிடப்பட்டு போனா நீங்க வெக்கப்பட்டு போவீங்க. புத்தி இல்லாத கண்ணிகள் வெக்கப்பட்டு போனாங்க. இதோ மனவளம் வருகிறாருங்க சத்தம் கேட்டது. அதான் இன்னைக்கு மெசேஜ். இதோ செவன் தண்டர் மெசேஜ் நீங்க கேட்கறீங்க. செவன் தண்டர் என்ன செய்யறனா அதிர்த்தத்தை மனவாட்டி விழித்தலை செய்கிறது. தூங்கிக் கொண்டு எல்லாருமே விழிச்சிட்டாங்க. செவன் தண்டர் மெசேஜ் தான் நீங்க கேட்கறீங்க. செவன் தண்டர் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடை ஒரு பாஸ்டர் போதிக்கிறார். அதுதான் செவன் தண்டர். இப்பொழுது நீங்க செவன் தண்டரை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வெளிப்பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்டர் உங்களுக்கு தான் செவன் தண்டர் வந்துச்சா? இல்ல, தீக்கத்தை செய்யல தான் செவன் தண்டர் இருக்குது. ஹல்லேலூயா. என்கிட்ட இல்ல, நான் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு போதிக்கிறேன். தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அதனால அந்த செவன் தண்டர் இப்போ அந்த வெளிப்பாடு உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. மெசேஜ் வந்து அங்கதான் வெளிப்பாடு இருக்குது. ஆனா பாஸ்டர் மெசேஜ் வந்து அதை விட அதிகமா இருக்குது. இன்னைக்கு மணவாட்டி ஊழியம் அதை விட அதிகம். பாஸ்டர் மட்டும் கிடையாது, மணவாட்டியில இருக்க எல்லா பாஸ்டரும் இன்னைக்கு அதை விட அழகா சொல்றோம். அந்த மினிஸ்ட்ரியை விட இது அதிக மகிமையுடையது. பிரைவேட் மினிஸ்ட்ரி அதிக மகிமையுடையது. ஆண்டவர் என்னைக்கு பின்னால போக மாட்டார், முன்னால்தான் போவார். முன்னாலதான் போறாரு. 50 என்ன செய்தால் இப்ப வெளிப்பாடுகளை வந்து இது அனைத்து டீச்சர்ஸ் வந்து பல கோணங்களிலே அழகாக விளக்கி காண்பிக்கிறார்கள். அதனால அன்றைக்கு நம்ம செவன் தண்டர் என்ன செய்யும், நம்மளை விழித்தர செய்கிறது. தூங்கிக் கொண்டு நம்ம இப்ப எழுந்திருக்கோம். ஏனென்றால் இதோ மனவாளம் வருகிறார் என்ற சத்தம் கேட்கிறது. இதை செவன் தண்டர் நமக்கு கேட்கும் பொழுது 10 பேர் தூங்கி இருந்தாங்க, 10 பேர் எழுந்துட்டாங்க. அதனால இப்படி எனக்கு அமரல. 5 பேருக்கு பசுத்தாதி இருக்கு, 5 பேருக்கு பசுத்தாதி இல்லை. அதனால என்ன, அப்படியே அவங்க என்ன செய்யறாங்கன்னா எண்ணெய் இல்லைன்னு பாக்குறாங்க. ஆட்டி பாக்குறாங்க விளக்குல எண்ணெய் இல்லை. அவங்க விளக்குலயும் எண்ணெய் வச்சிருக்காங்க, பாத்திரத்திலயும் எண்ணெய் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விளக்கு எரியணும். அதனால அதுல இருக்க லைட்ல கொஞ்சம் தான் ஊத்த முடியும். ஜென்ரேட்டர்ல பெட்ரோல் இருக்கு, ஒரு கேன்லயும் பெட்ரோல் வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து என்ன சொன்னால் அது போதாது, திடீர்னு நமக்கு தேவைப்படும். இதுக்காக அவங்க பாத்திரத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, இவங்க விளக்குல என்ன ஆட்டி பார்த்தா இல்ல, திரி மங்கி எரிஞ்சு அவங்க கொஞ்சம் என்ன தாங்க, இத நாங்க இப்பதான் பரிசுத்தாகி பரலான்னு அறியறாங்க. இதனால மெசேஜ்ல இருந்தோம், அதே திருப்தியில இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தாகி பரலங்கிறது அவங்க அறியும் பொழுது நீங்க எங்களுக்கு என்ன தாங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு போதாது, நீங்க அவங்க எங்க விற்கிறாங்களோ அங்க வாங்கிடுங்க. அவங்க அலைஞ்சி அலைஞ்சி பார்த்துட்டு வந்து என்ன கிடைக்கல. They are around all the time, but they have no one. இவ்வளவு நேரம் அங்கதான இருந்தாங்க, என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கலாமே. இவ்வளவு நாள் மெசேஜ் கேட்டு நம்ம ஏன் பரிசுத்தாகி பெறல, ஏன் நம்ம இன்னும் ஆழ்ச்சிகளாக மாறல, இன்னும் என்ன நம்ம வந்து ஏதோ ஒரு நாமினல் கிறிஸ்தவம் உட்பட இருக்கிறோமே, நம்ம இப்ப ஸ்பிரிச்சுவலா மாறணுமே, இவங்க இன்னும் என்ன தரலாம். நாமளும் வெக்கப்பட்டு போனாங்க. கதவு அடைக்கப்பட்டது. இயேசுக்கு சொல்லிட்டார், நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீ நான் 30 மெசேஜ்ல இருக்கிறேமே, நாங்க கல்வாரி தோட்ட நாட்டுக்கு தானே போனோம், பாஸ்டர் சாமியல் பிரசங்கம் பண்ணாரு, எங்க மெசேஜ் நெட்ல எல்லாம் இருக்குது, நான் உங்களை அறியேன். அதான் வைக்கப்பட்டு போகும். அந்த வசந்த வாசிங்க இருந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள்.
அவரில் நீங்க வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இயேசுக்கு சொன்னாமல ஞானசானம் எடுத்தேன், ஏன் எந்த கட்டப்பாக்கமும் இல்லை, ரெகுலரா சர்ச்சைக்கு போறேன், ஸ்பிரிச்சுவலா மாறலையே. அதான் நைட்டு தான் ஜஸ்டிபிகேஷன், சாங்கிபிகேஷன், பேப்டிசம் என்ன இல்லையே, அவர்லயே அவரால் என்ன ஆட் பண்றது, வெக்கப்பட்டு போனாங்க. அதே போல சாராக ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த அப்பியரிங் வந்தது, அப்பியரிங் வந்து அவளும் வெக்கப்பட்டு போனாள். அவள் என்ன சொல்லுகிறாள், அவளுக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே திணறிட்டா. அது நம்ம பன்னெண்டாயிரம் பதினாலு பதினஞ்சு வாசிக்கிறோம்.
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தா என்றார்.
சாரால் எங்க கூடாரத்துக்கு பின்னால இருக்கிறார், நான் ஒரு பிராண உற்பத்தி காலத்தை திரும்ப நான் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்று சொல்லும் பொழுது அவள் வந்து அவங்க கூடாரத்துக்கு பின்னால இருக்கிறார். முதுகுப்புறம் இங்கே அவர் இப்படி முதுகுப்புறம் தைக்கிறது இப்படி இப்படி இங்க பாடிட்டு இருக்கிறாரு, அவர் பின்னால இருக்கிறார். அவ வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறார், நான் வந்து வயசாகி போச்சு, ஓல்ட் லேடியா மாறிட்டேன், அவரும் ரொம்ப ஓல்டு மேனா இருக்கிறார், எப்படி எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அதனால அது அது எப்படி நிறைவேறும் சொல்லும் பொழுது ஆண்டவன் ஜெயந்த அவள் இந்த உள்ளத்துக்குள்ளே நகைத்தாள், சொல்றத அவர் அற்பமா நினைச்சா. அவர் ஒரு சாதாரண மனுஷன், வழிபோக்கன் வந்திருக்கிறாரு. நம்ம ஆபிரகாம் வந்து எல்லாருமே வரவேற்பாரு, எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாரு, வரவன் போறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாரு. அதே மாதிரி வந்தாரு, அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து அப்படி என்ன சொல்ல, அது எப்படி நடக்க போகுது, அற்பமா நினைக்கிறா. அவரை ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சுக்கிட்ட. உன் மனைவியாகி சாரால் எங்கே என்று கேட்க, உன் மனைவியாகி சாரா எங்கேன்னு கேட்கல, உன் மனைவியாகி சாரால் எங்கேன்னு கேட்கிற. இப்ப அவர் தான் நீ நேம மாத்திருக்கிறார், அவளை சாராயிலிருந்து சாராளாக கொண்டு வரலாம் என்று அந்த கத்தை நினைக்கும் பொழுது அவ அந்த சாராயிலிருந்து சாராளா மாறல, அந்த இடத்துக்கு மூவ் பண்ண அவளால முடியல. அவள் இன்னும் சாராயா தான் இருக்கிறாள் ஒழிய சாராளாக மாறல. அன்றைய அவள் சாராய் சொன்னாலும் கூட அவள் அந்த இதுக்கு மூவ் பண்ணல. அவனால என்ன சென்றால் அவள் வந்து சாதாரண மனிதன் பொழுது நீ நகைத்தா என்று சொல்லும் பொழுது இல்ல நகைக்கல, அவர் சாதாரண மனுஷன் இருபத்தி கடைசிங்களா இருக்கிறாரு. மனசுக்குள்ளதானே நான் அப்படி நினைச்சேன், நான் வாயப்பந்து சொல்லல, மனசுக்குள்ள நினைச்சதை அவர் கண்டிப்பா லாஸ்ட் சைன், அத மனசுக்குள்ள நினைச்சதே அவர் கண்டுபிடிச்ச சாதாரண கத்தம் சொல்லி வெட்கப்பட்டு போனாருக்கிறது. அவருடைய வெளிப்படுதல் ரிவீலிங் ஆஃப் தி சன்மான் வந்திருக்கிறது. அவர் மனுஷகுமார் தான் வந்திருக்கிறார். நம்ம போலதான் இதே டைம் தான் இது, நம்மளுக்கு அந்த பிரிவுலா இருக்கிறோம். அப்பொழுது அவர் வந்து வெட்கப்பட்டு போனால் என்ன பதில் சொல்லு தெரியல. நான் தான் அந்த மனுஷன் நினைச்சேன், இறையத்தின் தடுத்த காட் அல்லேலூயா, காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், அவர் மாம்சத்துல வந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன சென்றால் பயந்துட்ட. அந்த பயத்துல தான் பொய் சொல்லுவா, சில பயத்துல பிள்ளைகளை மாட்டினா பொய் சொல்லும். அது பொய் சொல்லாத பிள்ளை கூட பயத்துல பயந்து போயிட்டு வெட்கப்பட்டு போனால், ஆனா பைபிள் என்ன வாசிக்கிறோம் என்றால், நான் மறுபடியும் உன்னை திரும்ப உப்பகால திட்டத்தில் திரும்ப வருவேன், வந்தாரா வரலையா, வந்தாரு பைபிள போட்டிருக்கு. இருபத்தொன்னாயிரம் ஒன்னாவசனம்,
கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில்
கடாட்சமானார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் சொல்லுங்க, அவர் சொன்னபடியே நான் திரும்ப வருவேன் சொன்னார். இங்கில கடாட்சியமானாரு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து விசிட்டர்னு போட்டிருக்கு. நான் திரும்ப அவள் விசிட் ஆகின் என்று சொன்னார். நான் திரும்ப நான் வருவேன். அதே போல அப்பியரிங் குளோரிஃபிகேஷன், ஹல்லேலூயா. இப்ப அவளுக்கு விசுவாசம் வந்துச்சு, முதல்ல வெக்கப்பட்டு போனா இப்ப விசுவாசம் வந்துச்சு, ஹல்லேலூயா. அதான் திரும்ப நான் வருவேன். திரும்ப வரும்போது இதை சாராள் வந்து என்ன செஞ்சால், விசுவாசத்தினாலே சாராள் வாக்கு தத்தம் பண்ணினால் உண்மையுள்ளர் என்று எண்ணி கர்த்தம் தரிக்க பலம் அடைந்தாள், ஹல்லேலூயா. சாரா ரிசீவ் ஸ்ட்ரென்த், ஹல்லேலூயா. ஷீ ஜஸ்டிஃபைட், உண்மைகள் இப்பொழுது அவளுக்கு அந்த பெய்த் மாதிரி இப்போ வந்து தைரியமா சந்திக்க முடிந்தது. முதல்ல அவள் வெக்கப்பட்டு போனா, பின்பு அவள் வெக்கப்படல, ஏன்னா அந்த பெய்த் அவளுக்கு வந்துவிட்டது. ஆமென். அதேபோல நம்ம ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், இப்பொழுது இருக்க முடியாது. இப்ப 2017 நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கட்டுரை நிறைய நெருங்கியிருக்கிறது. அலையோ ஒரு மனுஷனை வந்து விருந்துக்கு அழைச்சும் பொழுது எல்லாரும் வந்தாங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன், மத்திய 22:11-12 கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே நீ எப்படி இங்க வந்த? மத்திய 22:11-12 வாசிக்கலாம்.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான்.
கல்யாண வஸ்திரம் தெரியாம நீ எப்படி வந்த? பேசாமல் இருந்தான். வேற வழியா வந்திருக்கிறான். Justification, sanctification, baptism of the Holy Ghost. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வார்த்தையானது ஜீவனா நமக்குள்ள வந்து நம்முடைய ஸ்தானத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் அவர் வச்சிருக்க ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வராதபடி குறுக்கு வழியா, ஜன்னல் வழியா, பக்க வழியா வரும்பொழுது கல்யாண வஸ்திரம் தெரியாதவன், பரிசுத்தாவே பெறாதவன். இது அவன் எப்படி வந்தாரு? வெக்கப்பட்டு போனான், பேசாம இருந்தான், வெக்கப்பட்டு போனான். நம்ம அவர் வந்து மனவாளம் வந்திருக்கிறார், இப்பொழுது மனவாளம் வந்திருக்கிறார். ஹலலியோ பந்தி விசாரத்தில் சர்ச்சில் யார் யாரும் மெசேஜ் கேட்கிறாங்க, எல்லாரையும் பார்க்கிறார். இத கல்யாண வஸ்திரம் இல்லை. அப்பொழுது அவன் பக்கப்படு பேசாமல் அமைதியாயிருந்தான். இவனை கையும் காலமா கட்டி அழுகையும் பற்கடிப்பான இடத்தில் போடுங்கள் என்று சொன்னார். அதனால அவருடைய வருகையில நம்ம வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஹலலியோ அந்த ராஞ்சி பாஸ் சன்னை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அவன் சொன்ன முதலாவது வந்தான் அந்த ராஜ் பாசன், அந்த எஜமானுடைய மகன் வந்தான். ஒரு பெண்ணை கொல்லும்படியாக வருகிறான். வந்து பார்க்கும் பொழுது இவ அவளை தனியா சந்தித்து சொல்லுறான், நாளைக்கு அடுத்த வருஷம் இதே நாளில இதே நேரம் 5 மணிக்கு உன்னை நான் கூட்டிக்கிட்டு போயிடுவேன் பேலஸுக்கு, சிக்காகோ கூட்டிட்டு போயிடுவேன், நீ ஆயத்தமாயிரு. எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எல்லா என்னெல்லாமோ பேசுறாங்க. இந்த மெசேஜ் ராங் பார்த்தீங்க, இதே எல்லா காரியங்களும் பேசுறாங்க. இவங்க தப்பான உபதேசத்தில் இருக்கிறாங்க. எது இன்னும் எல்லா காரியங்களும் நம்ம பேசினாலும் அந்த கிரிட்டிசைஷன் அவளை ஒண்ணுமே செய்யல. அவள் வந்து தன்னுடைய இதயத்தில் நிச்சயத்தை கொண்டு வந்தார். நிச்சயமா மறுநாள் வரச்சல நான் போயிருவேன். அதுலயோ அதே போல நம்ம இன்னைக்கு நம்முடைய இதயத்திலே நிச்சயத்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கான்பிடன்ட் நமக்கு தேவை. அலலியோ நான் நிச்சயமாக பங்கு பெறுவேன். அதே போல கரெக்டா வந்தது, இதை குதிரை வண்டி வந்தது, வேகமா வந்தது. இதை என்ன சென்றார், ஆயத்தமா இருந்தார். அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தார். உடனே அவன் தூக்கி தண்ணி சென்றால் அங்க குதிரை வண்டியில வச்சு சிக்காகோக்கு நேரம் போயிட்டான். அவள் வெக்கப்படவில்லை, ஆனா மற்ற எல்லாருமே வெக்கப்பட்டு போனாங்க. புற்று இல்லாத கண்ணீர். அதேதான் நிகழப்போகுது. அவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள் என்றால், மகிமை அடைகிறீர்கள் என்றால், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கடைசியா சொல்ற காரியம் என்னவென்றால், இவர்தான மாஸ்டர்பீஸ் என்று சொல்லியிருக்கிறார். 1:3-2 வாசிக்கலாம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவருக்கு ஒப்பா இருப்போம், நாம் அவரை போல மாறுவோம். குளோரிபிகேஷன், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? 7 முத்திரையை திறந்து அவர் வந்து இன்னைக்கு பலமுள்ள தூதனாக நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு குளோரிபிகேஷன் வருகிறது. ஆமென். மாஸ்டர் பீஸ் என்ற செயலை பார்த்தா சொல்லுகிறார் மைக்கேல் ஆங்கிலோ. ஒரு பெரிய கல்லை பார்க்கிறோம், பெரிய கல். அந்த கல்லை பார்க்கும் பொழுது அந்த கல்லுக்குள்ள மோசே இருக்கிறான்னு அவனுக்கு தெரியுது. நம்ம பார்த்தா தெரியாது, வேற யாரு பார்த்தாலும் அது ஒரு கரடு முரடான கல், பெரிய கல் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு 6.5-7 என்ற உயரமான ஒரு பெரிய கல் அப்படின்னு நினைக்கும் பொழுது, மைக்கேல் ஆங்கிலோ சிறந்த சிற்பி, அவன் என்ன பார்க்கிறான் என்றால் மோசஸ் அதுக்குள்ள இருக்கிறான். ஹல்லேலூயா. அவ அதை பார்க்கும் பொழுது மோசஸ் வந்து லாக்ட் இன் தர் ஸ்டோன், அதுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறான். நான் என்ன செய்ய போறேன் என்றால் அதை சிக் பண்ணி சிக் பண்ணி அந்த மோசையை வெளியே கொண்டு வர போறேன். ஹல்லேலூயா. யார் வேற யாரு கண்ணுக்கு அப்படி தெரியல, அவன் கண்ணுக்கு அந்த கல்லுக்குள்ள மோசஸ் இருக்கிறான். அதனால அந்த மோசஸ் வந்து அந்த லோக்கா இருக்கிறான், அடப்பட்டு கிடக்கிறான். மோசஸ் வாஸ் லோக்கட் இன் தட் ஸ்டோன். இஸ் ஆஃப் மோசஸ் ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய செக் பண்ணணும், பல வருஷங்களாக செக் பண்ணணும், செக் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி எடுத்துக்கொண்டு அவன் பல வருடங்களாக அதை செக் பண்ணி செக் பண்ணி இவர் ஜென்ரல் அவங்க சீட்ல இருந்து செக் பண்ணி அவனை ஹெட் வரைக்கும் கொண்டு பார்க்கும் பொழுது மோசையே நேரா நின்ன மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. மோசை பேசுன்னு சுத்தியில வச்சு அடிச்சுட்டான். அதனால முழங்கால கொஞ்சம் அந்த கிராக் வந்திருக்குது. என்ன சொல்றது, அதுதான் அந்த மாஸ்டர் பீஸ் உடைய சிறந்த வேலைப்பாடு தன்மையை வெளிப்படுது. மோசம் ஹீரோட இருந்த மாதிரி அவனுக்கு தெரியும். அதே போல நம்ம ஒரு தாய் தாப்பனுக்கு நம்ம பிறந்தோம். ஒருவேளை நம்முடைய தாய் தாப்பன் மாதிரி அவிஸ்வாசியாவோட இருக்கலாம், தீய பழக்கம் கூட அவன்கிட்ட இருக்கலாம், சில கெட்ட ஸ்மோக்கிங் மற்ற காரியங்கள் இருந்திருக்கலாம், சிலருடைய தாப்பனார் குடிவாரர் கூட இருந்திருக்கலாம். ஆனா இது அங்கதான் என்ன செய்யுது, அப்படி ஒரு குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கலாம், அப்படி ஒரு தாய் தப்பம் கூட நமக்கு இருந்திருக்கலாம். இதை அனுஜென்றால் இந்த நாங்கள் நம்மளை வந்து உலகத்தை பறக்கும் பொழுது அது ஒரு கரடுமான கல். ஹல்லேலூயா. இவன் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், இந்த பொண்ணு இப்படியாப்பட்ட பொண்ணு, இந்த பையன் இப்படியாப்பட்ட பையன். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கும் பொழுது அவர் குளோரிபிகேஷனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜஸ்டிபிகேஷன் பார்க்கல, சாங்டிபிகேஷன் பார்க்கல, குளோரிபிகேஷனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல இங்க ஒரு மகிமையான ஒரு தேவ குமாரத்தை இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கல்லுக்குள்ள ஒரு மகிமையான தேவ குமாரத்தை இருக்கிறார். இந்த கல்லுக்குள்ள ஒரு தேவ குமாரம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல இவன் இந்த சேவத்துல வரப்போறான். ஹல்லேலூயா. மகிமை அடைய போகிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை செக் பண்ணுகிறார். அங்கிருந்து இங்கே கொண்டு இங்கிருந்து பல உபத்திரங்கள் பல விதமான இது பண்ண செக் பண்ணி செக் பண்ணி எடுத்து இப்பொழுது அழகான மோசஸ் அங்க கண்ணுக்கு தெரிகிறார். ஹல்லேலூயா. அதே போல ஒரு நாளிலே நம்ம அழகாக தெரியும். ஆண்டவர் அந்த ரூபத்துலதான் நம்மளை பார்த்தார, ஒழிய இந்த ரூபத்துல பார்க்கல, அந்த ரூபத்துல பார்த்தார். இந்த சரீரம் வந்து பலவீனமான சரீரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபேமிலி ஒருவேளை இவ பல சூழலும் அப்பீல் அது வந்திருக்கலாம். He will not put down the hammer until you stand glorified when he appears. இது அவர் வரும் பொழுது நம்மளை பார்க்கும் பொழுது மகிமை அடைந்திருப்போம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் சுத்தியில வச்சு அடிக்கிறார், சுத்தியில வச்சு அடிச்சு 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 இதை தேவையில்லாத அந்த அதெல்லாம் அப்புறப்படுத்தும் பொழுது அந்த கல்லுக்குள்ள உண்மையிலே மோசஸ் அங்கே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் குளோரிபிகேஷன். ஆமென். நம்ம வந்து அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம காண்கிறோம். அவர் முத்திரையில் பிறக்கப்பட்டு அங்கே நம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை நம்ம வந்து அவர் குளோரிபிகேஷன்ல கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணி கடைசியில நம்ம குளோரிபிகேஷன் கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லா கல்லிலையும் மோசஸ் இல்ல. மோசஸ் செய்யணும்னா இவ்வளவு வேற வேணும், இந்த கல் இவ்வளவு இவ்வளவு வந்து இவ்வளவு பருமனாக இருக்க வேண்டும். அதை மைக்கேல் ஆஞ்சலா நிறைய கல்லை பார்க்கிறான். நிறைய கல்லை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு கல்லை பார்க்கும் பொழுது இந்த கல் தான் கரெக்டானது, இதுக்குள்ளதான் மோசஸ் இருக்கிறான். இதை சுத்தியில வச்சு அடிச்சாலும் இது உடஞ்சு போவார். சில கல்ல அடிச்சா ரெண்டு துண்டா தேரும், நாலு துண்டா தேரும், அது சிலைக்கு உதவாது. அதனால இந்த ஆத்மா இல்ல, இந்த ஆத்மா இல்ல, ஆண்டவருக்கு 300 ஆத்மா கோயில் போயிட்டு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால எல்லாமே ஓடி போயிடும். ஆனா ஆண்டவர் பாக்குறார், ஹல்லேலூயா. இவங்களுக்கு இவங்க நல்ல குளோரிபிகேஷன் அடைகிறாங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிறார், உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. இவர் டிசைபிள் ஒன்றாவது சீசன்ல நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 24 அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது அவங்க கூட அவர் சேர்ந்து போறார். அவர் இப்படி மகிமை அடைந்திருக்கிறார். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க மேல ஒரு முக்காடி இருக்குது, அவங்களோட இதயத்தின் மேல முக்காடி. இவர் மேல இருந்த முத்திரையில உடைக்கப்பட்டாகிவிட்டது, ரோக முத்திரையில உடைக்கப்பட்டு அவர் மகிமையில வந்திருக்கிறார். ஆனா அவங்க அவரால் கண்டுபிடிக்க முடியல, அவங்கள அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்பத்தோடு ஆசீர்வதித்த பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு வெயில் இருந்தது, ட்ரெடிஷனல் வெயில், ஹிஸ்டாரிக்கல் வெயில், இன்டர்பிரேஷன் வெயில், இதெல்லாம் இருந்தா பலர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. மெசேஜ குறிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நீங்க என்ன கருத்தையும் சொல்லிட்டு போங்க, தீக்கு தேசி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இதெல்லாம் உங்க மேல உங்க கண்ணு இருக்க தெரியுது. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல, எங்களுக்கு தர நீங்கிட்டு. ஹல்லேலூயா. உங்க மேல அந்த முக்காடு இருக்குது, அவர் முக்காடை நீக்கி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தெர அன்பெய்லிங் ஆஃப் காட். உங்க கண்ணில் தெரிஞ்சிருந்தாலும் முக்காடு இருக்கனால தீக்கு தேசி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். ஒரு ஊழியக்காரர் அங்கிருந்து வருவாரு, கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு, பல வித்தியாசமான அதை பேச ஆரம்பித்தார். இது என்ன, இந்த சத்தம் வேற மாதிரி இருக்கு, ராங் பேட்டர்ன் இருக்குது. உடனே நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் இவனுடைய இதயத்துல திரை இருக்குது, கண்ணில் திரை இருக்கு, எம்மாவசிசோட கண்ணில் திரை இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து முத்திரை நீக்கி வெளியே வந்து நிற்கிறார். இன்னைக்கு அவர் முத்திரை நீக்கப்பட்டு வெளியே இருக்கும் பொழுது இந்த மெசேஜை பிலிப் என்ற அநேக ஊழியர்கள் கண்களில் திரை இருக்கிறது. அதனால அவர் இருக்கிற வண்ணமாக அவரை பார்க்க முடியலை. இன்னும் எம்மாவுடைய சீசோட கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அதே போல அவங்க எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். இது அவர்களுக்கு பக்கம் கதை கூட்டியிருக்கு உள்ள வருவார். ஊர் ஆவி வந்திருக்கு பயந்துட்டாங்க. எப்படி திடீர்னு ஒரு மனுஷன் நிற்கிறார், இது ஒரு ஆவி பார்க்க. அவங்க கண்ணில் திரை இருக்கிறது, பிறகு ஆண்டவர் திரை நீக்கிறார். அப்பத்தை கொண்டு வாங்க, தேன் கூட்டை கொண்டு வந்தாங்க, பெருத்த மீன்களை கொண்டு வாங்க, சாப்பிட்டு காமிக்கிறார். என்னை தொட்டு பாரு, என்ன விரல்ல கை விட்டு பாரு, என்னுடைய கையில ஒன்னு விரல்ல விட்டு பாரு, விழாவில கைய போடு. ஒரு ஆவி இருந்தா அப்படி இருக்காதே. ஜனங்கள் கண்ணில் திரை இருக்கு, ஊழியக்காரருடைய கண்ணில் திரை இருக்கிறது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போறாங்க. ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்படாது. இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கிறோம். ஹலலியோ. அவர் குளோரிஃபைடா இருக்கிறார். நம்ம அவரை தரிசிக்கும் பொழுது நாமும் குளோரிஃபைட் ஆகும். ஹலலிய. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்கவில்லை என்றால் நம்ம குளோரிஃபைட் ஆக முடியாது. அங்கதான் பாயிண்ட் இருக்குது. இயேசுவை சரியாக அறிய வேண்டும். நம்ம கண்ணில் திரை இருந்தா அவரை இருக்கிற வண்ணமாக அவரை பார்க்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து எக்ஸாக்டா என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த டாக்டரின் என்ன, அவருடைய உபதேசம் என்ன, எக்ஸாக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய என்ன சொன்னால் நாம குளோரிபிகேஷன் போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, 21 எவன் 21 அங்க வந்து அவர் வந்து பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பொழுது அவங்களுடைய கண்ணில் திரை இருக்கிறது. அவர் குளோரிஃபைடு அடைஞ்சுதான் இருக்கிறார். அவர் மேல திரை இல்லாம இன்னும் திரை இருக்கிறது. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, ஒண்ணும் இல்லை. வலது பக்கமா வலைய போடுங்க, குறைந்த 153 பெரிய மீன் கிடைக்குது. இன்னும் நிறைய சின்ன மீன் கிடைக்குது. அதை எழுத்துக்கிட்டு வந்தா ஒரு மலை கிளியல்ல. அப்பொழுது ஏவா சொல்லுவா, அவர் கத்தர் ஹலலியா. பாருங்க, கண்ணுக்கு தர நீங்கி விட்டது. அவர் கத்தனை உடனே பேதிரி வந்து அவன் சட்டையை கட்டிக்கொண்டு கடல்ல குதித்து இயேசுவுக்கு வந்தான் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் திறை நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க அவங்களால முடியல. காரணம், அவங்க பாஸ் செல்லிங் ஆயிருக்காங்க. மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்கிறான். ஒழித்து கொட்டு கொடுத்த பிறகு மறுபடியும் மீன் பிடிக்க போகக்கூடாது. அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்கிறான். அவனோட கண்ணில் வந்து அவனுக்கு திரை இருந்தது. இப்பொழுது கண் திறக்கப்பட்டது. முன்பு செய்த அதே கதை இல்லை. இதை வலைய விட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது என்ன, லூக்கா 4 செய்த அதே காரியத்தை இப்பொழுது யோவான் 21 அதே சமயம் நடக்கும் பொழுது அவர் கத்தர் என்பதை கண்டு கொண்டார்கள். ஹலலுயா. எத்தனை பேர் நம்ம அவர் கத்தரை அறிஞ்சிருக்கிறோம். ஹலலுயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறோம். ஹலலுயா. தலைமலை அக்னி சம்பவம் வந்தது. இது அவரு அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றிட்டு போயிட்டார். மல்கியா 4:5-6 வெளிப்பதில் 10:6-7 அந்த அவரை குறிச்சு சொன்ன வசனத்தை நிறைவேற்றிட்டு அவர் போயிட்டார். அதான் அவரை குறிச்சுதான வார்த்தை, அது நிறைவேறி விட்டது. நம்மளை குறித்த வார்த்தை நிறைவேறணுமே. ஹல்லேலூயா. அதனால God is no longer over the prophet's head. இப்பொழுது அவருக்கு தீர்க்கதரிசியின் தலைமையில அக்னி சம்பவமாக இல்லை. இன்னைக்கு மனவாட்டின் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அக்னி சம்பவமா தீர்க்கதரிசி தலைமையில இருந்த தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசியோடு தன்னை அடையாளப்படுத்தி காண்பித்தார். இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார், இவர் கருக்குள்ள அறிவாலை உடையவராக இருக்கிறார். வெளிப்பட்டு 14:6 பின்பு வெண்மையான ஒரு மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தம்முடைய சிறசிலே பொற்கிடத்தையும் தம்முடைய கையிலே கருக்குள்ள அறிவாலை பிடித்த ஒருவர் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவாலயத்தின் ஒரு தூதன் வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிற நோக்கி, பூமியின் பயிர் விழுந்தது, அறுப்பதற்கு காலம் வந்தது என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் தம்முடைய அறிவாளை பூமி மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அற்பண்டு போனது. பாருங்க, இப்பொழுது கற்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு அறுவடை செய்கிறார். இது நம்ம காலத்துக்குள்ளது. இது உங்கள் நம்ம காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம். அவர் காலத்துக்குள்ளது நிறைவேறிட்டு இப்ப நம்ம காலத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இருக்கிற வண்ணமா தரிசீங்க. அவர் இப்பொழுது என்ன செய்வார்? கற்குள்ள அறிவாலயத்து கோர்மையை அங்க அறுத்துக் கொண்டிருக்கிறார். பூமியின் விளைவை அங்கே அறுப்புண்டு போகிறது. அதனால இப்பொழுது அவர் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆத்துமாக்களை கோர்மையை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது என்ன சென்றார்? தம்முடைய ஜனங்களை அறுவடை செய்கிறார், கோர்மையை அறுவடை செய்கிறார். அவர் கையில் இருக்கிறது தன்னுடைய களத்தியத்தை நன்றாக விளக்கி கோதுமையை களஞ்சத்தில் இப்பொழுது தூற்றுக்குறை வைத்து தூற்றிக் கொண்டிருக்கிறார். பதவிகள் எல்லாம் அவர் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோதுமையை வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஹெட் மேல அன்னைக்கு வந்தார். இன்னைக்கு நம்ம அதையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப இன்னைக்கு என்ன செய்ய? சிக்கிலோடு வந்திருக்கிறார், ஃபேனோடு வந்திருக்கிறார். இதோ தூத்துக்கூட அவர் கையில் இருக்கிறது. இப்பொழுது அறுவடை செய்கிறார், வினோதிங் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம இன்னைக்கு பிரசிங் ஃபோர்ல வந்திருக்கிறோம். நம்மை குறித்து வேதவசன நிறைவு அதான் அவர் இருக்கிற வண்ணமாகுது. அவர் இப்போது எப்படி இருக்கிறார் அதை மாதிரி பாருங்க. முன்னால இருந்த மாதிரி பாக்காருங்க. இப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிக்கும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வரும். ஹல்லேலூயா! அவர் பார்க்கிற வண்ணமா பாரு. எனக்குள்ள அந்த என்ன சென்றால் அவர் பார்க்கிறார், நானுடைய தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா! I am the son of God. இதை இந்த பிளாக்கர் வந்து அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி என்ன குளோரிபிகேஷன்ல கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் தான் அந்த மதத்தான சிற்பி. ஹல்லேலூயா! இவ்வளவு நாளாயிட்ட பாஸ்டர், ஆண்டவர் இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்பியரிங் ஆகி 50 இயர்ஸ் ஆயிட்டது, இன்னும் கமிங் வரல, இன்னும் நமக்கு குளோரிபிகேஷன் வரலையே. நினைக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் பிரிமிங்ஹான் என்ற இடத்துக்கு போகிறார். அந்த இடம் வந்து ஒரு அதிக தூரத்தில் இருக்கிறது. ஃபோர்டு கார்ல போறார். ஃபோர்டு கார்ல போறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. அதனால அந்த இடத்தை போய் சேர்றதுக்கு கார்ல 7 மணி நேரம் டிரைவ் பண்றார். அது ஒரு 7 மணி நேரம் டிரைவ் பண்ணா 500-600 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அவர் நினைக்கிறார், நான் வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஜெட் பிளேன் இருக்குது, ஜெட் பிளேன்ல போனா 30 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம். அதனால எனக்கு என்ன, 30 மணி நேரத்தில் ஜெட் பிளேன்ல போயிடலாம், கார்ல 7 மணி நேரம். ஒரு எறும்பு வந்து இந்த இடத்துல இருந்து நான் பிரிமிங்ஹான் வரணும், ஜெபசன் வெல்ல இருந்து பிரிமிங்ஹான் வரணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? இங்க இருந்து அங்க போய் 7 மணி நேரத்தில் கார்ல போயிடலாம். ஆனா அதே இடத்த எறும்பு வரணும்னா எத்தனை 1000 வருஷம் ஆகும்? அதே போலதான் நமக்கு கத்துடைய வருக ரொம்ப லேட்டான மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு அது ரொம்ப கொஞ்ச நாளா தெரியுது. ஹல்லேலூயா! அதனால அவருக்கு 2 டேஸா தான் தெரியுது. கத்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளா இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு எறும்பு, நம்ம வந்து என்றால் ரொம்ப நாள் ஆயிட்டு நினைக்கிறோம். ஆனா அவரு வந்து கத்திருக்கு 1000 வருஷம் ஒரு நாள், 2-3000 டான்ஸ்ல வாசிக்கிறோம். அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் அவருக்கு ஆகிறது. இத 3ஆம் நாளில் அவர் வருவார். ஹல்லேலூயா! 2 நாள் வந்துகிட்டது, 3ஆம் நாளில் அவர் வருவார். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவர் சீக்கிரத்திலே வருவார் என்று எதிர்பார்த்துக்கிறோம். இந்த சபையானது பிரைட் ஏஜ் வந்து மிக குறுகிய காலம், அல்லது 50 இயர்ஸ் ஆகிருக்கிறது, இன்னும் அதிக காலம் வராது. ஹல்லேலூயா! வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். காலம் தாமதம் பண்ண மாட்டார். அதனால நீங்க என்ன செய்யணும் என்றால் அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைங்க. 1 பேர் 1 அதிகாரம் 13 வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். 1 பேர் 1 அதிகாரம் 13 வசனம்.
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை
உள்ள உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை. அவர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை. அதனால அந்த கிரேஸ், ராச்சரிங் கிரேஸ், ராச்சரிங் ஃபெய்த் நமக்கு இப்பொழுது வந்துவிட்டது. ராச்சரிங் பவர் நம்மளை மேல கொண்டு சொல்லுறது. நம்ம எப்படி போறோம்? எல்லாமே கிரேஸ் தான், நம்முடைய மெரிட் கிடையாது, அவருடைய கிரேஸ். அதனால அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை. ஆண்டவர் என்ன எப்படினாலும் எடுத்துக்கொள்ளுவார். எனக்கு ராட்சரியும் பெய் தந்திருக்கிறார். என்ன அவர் எடுத்துக்கொள்ள அந்த கிருபையில் நம்பிக்கை வைக்கும் பொழுது ராட்சரி பவர் உங்களை மேல கொண்டு சொல்லும். எத்தனை விசுவாசிக்கிறோம், குளோரிபிகேஷன் அடைவோம். அப்பியரிங் வந்திருக்கிறது, இனி நம்ம எதிர்பார்ப்பது குளோரிபிகேஷன். ஹலலுயா. அதனால அவர் நாங்க வெக்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக அவரில் நிலைத்திருங்கள். பெரிய மனதிலே இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are the children of God. ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறக்காத தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். இனி எளிதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பினால் அவர் இப்பொழுது என்ன செய்கிறார், சீக்கிரி உடையவராக இருக்கிறார், ஃபேன் உடையவராக இருக்கிறார். அன்னைக்கு பின்னர் ஃபயரா இருப்பார், இன்னைக்கு அப்படி அறுவடை செய்து கொண்டிருக்கிறார், தூத்துக்குடி வைத்து தூத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பற்றியமான வேலை அங்கே இருக்கிறது. இப்பொழுது இயேசு சொல்லி அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசித்தால் நம்ம அவருக்கு ஒப்பா இருப்போம், நம் மகிமை அடைவோம். குளோரிபிகேஷன் அப்பியரிங் ஃபாலோஸ் தட் குளோரிபிகேஷன். அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளால் ஜெபிக்கலாம், நம்மளால் ஜெபம் பண்ணும். கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தின் வழியெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதன் அதன் வேலையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். நீங்க அதுல அந்த பிளான்ல ஒரு பகுதியாக இருக்கிறீர்களா? நீ என்னுடைய திட்டத்தில் ஒரு பாகமாய் இருக்கிறாள். உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். உன்னை நான் அந்த பிளாக்ல கண்டேன், அந்த கல்லுல நீ இருக்கிற. உன் வாழ்க்கையானது ஒரு குடும்பத்திலே பிறந்து நீ வளர்ந்து பல சூழ்நிலை மத்தியில் வந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. கல்லு கரடு முடியா இருக்கு, ஆனா நான் உங்க அந்த குளோரிஃபைட் பாடியை பார்க்கிறேன். உன்னுடைய குளோரிஃபைட் பாடியை நான் பார்க்கிறேன். அவங்க நமக்கு விதமான ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்து இதை நம்மை காணும் பொழுது அவர் குளோரிபிகேஷன்ல பார்க்கிறார், குளோரிஃபைட் பாடியில நம்ம பார்க்கிறார். அதற்காகத்தான் நம்மை செதுக்குகிறார். ஒரு நாளிலே நாம் மகிமை அடையும். அதற்காகத்தான் அவர் சிலையில மறித்தார். அதற்காகத்தான் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை கொண்டு வந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் நம்மை குறித்து அவர் கொண்டு வந்தார். எல்லாமே நமக்காகத்தான். இப்பொழுது நம்ம அவரை கிளைம் பண்ணுகிறோம். ஓல்டு லைஃப் எப்பொழுது மறந்து விட வேண்டும். பின்னாலே மறந்து முன்னாலே நோக்கி போடுவோம். அந்த ரூத் அந்த ஓல்டு ஹஸ்பண்ட் ஓல்டு யூனியன் எல்லாம் நியூ ஹஸ்பண்ட் நியூ யூனியன் அவளுக்கு இருக்கிறது. அந்த நகமி அந்த டீச்சிங் கொடுக்கிறார், நீ கிளைம் பண்ணலாம், உனக்கு இழைப்பார்கள் உண்டு. உனக்கு கிங்ஸ்மேன் இருக்கிறார், உனக்காக அவர் எல்லாத்தையும் செய்தார், உன்னை பேலஸ்ல கொண்டு வருவார், உனக்காக அவர் எல்லாத்தையும் செய்து அவர் முடித்திருக்கிறார். நீ எதிர்பார்த்து கொண்டே இரு, நீ கீழ்படி, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கீழ்படி, அப்பொழுது உனக்கு எல்லாமே நடக்கும். உனக்கு என்ன தேவையானாலும் இது கொடுக்கப்படும். உனக்கு ஒரு கின்ஸ்மேன் இருக்கிறார். இதை நமக்கு என்னத்தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்தார். அவர் வயலுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டார். இதை அவர் பலமுள்ள தூதராக வந்துவிட்டார். இனி நம்ம குளோரிஃபைடு அடைய வேண்டும். நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமீன். கத்ரா இயேசு தேவர், அவர் வெளிப்படும் நாளில் அந்த கிருபைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். எல்லாரும் சிறிது நேரமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது, நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது. கத்ராவே, நான் மகிமை அடைய வேண்டும். அந்த நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்து. நானும் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக நீர் எவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறீர்கள். நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எல்லாத்தையும் நீ நன்மையாக முடிக்க முடியும். நான் குளோரிபிகேஷன் அடையும் பொழுது மற்ற காரியங்களை என்ன எதை தடை பண்ண முடியாது, மற்ற ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தன் என்ன மேற்கொள்ள முடியாது. எனக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறேன், நான் அதனால நான் அதை மேற்கொள்ள முடியும், எந்த சூழலையும் மேற்கொள்ள முடியும், எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி எல்லாரும் கத்தனைக்கு நம்ம ஜெபிப்போம். கத்தாவது அறிக்கை பண்ணுவோம், வாழ்நாளே அறிக்கை பண்ணுவோம். கத்தாவது உமக்கு சோற்றம் ஆண்டவரே, நீதானே கிருபத்தார் ஆண்டவரே, எங்களுக்காக நீ குளோரிபிகேஷன் வச்சிருக்க. இப்பொழுது நீர் இருக்கிற வண்ணமாக நாங்களும் தரிசிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் நம்மை கிருபை தர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே. மகிமை அடைய போகிறோம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக முடியாத கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கர்த்தர்கள் இருப்பாடும் நாள் ஆளித்திடும் கிருபை, கர்த்தர்களி படும் ஆளித்திடும் கிருபை, உங்களை பீடது கை சந்திக்கிறது நீ வெளிப்படும் நாளில் எங்களுக்கு அளிக்கப்போகிற அந்த கிருபையின் மேல் நாங்கள் பூர்ண நம்பிக்கையுள்ள இருக்கிறோம். நீ வெளிப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாதபடி, நாங்கள் ஆண்டவரே அவரில் நிலைத்திருங்கள் தைரியமாக இருக்கும்படி, வித் கான்பிடன்ஸ் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கத்தக்கதாக நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் உண்மையிலும் நீர் எங்களிலும் எவ்விதமாக இருப்பது நான் நிலைத்திருப்பது, எங்களுக்குள்ளே நீர் பசுத்தாதியாக வந்து வாசம் பண்ணுகிறி, எங்களை கொண்டு நீர் ஆண்டவரே கிரியை செய்கிறீர், எங்களுடைய மனதை கொண்டு சிந்திக்கிறீர், எங்களுடைய கால்களை கொண்டு நடக்கிறீர், எங்களுடைய கைகளை கொண்டு கிரியை செய்கிறீர், நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். நாங்கள் இன்றைக்கு ஒரு கிரேட்டர் மாஸ்டர் பீஸாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீர். எங்களை நீர் மகிமையடைந்த சரீரத்திலே ஏற்கனவே பார்த்து விட்டீர், ஆனால் இந்த உலக வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கிறது. அநேக காரியங்களை ஆண்டவரே நீ செதுக்க வேண்டும், எங்களை மோல்டு பண்ண வேண்டும். அந்த மோசே சிலைய ஆண்டவரே, அந்த மைக்கேல் ஆங்கிலோ எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்தான், அதை எப்ப நீர் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறீ, எங்களை குளோரிபிகேஷனுக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறீ, எங்களை தேவனிகோடு எங்களுக்கு லிங்க் கிடைத்திருக்கிறது, நாங்கள் குளோரிபிகேஷன் அடைவோம் என்று அறிந்திருக்கோம். அதற்காக தான் இந்த மெசேஜ் நீர் அனுப்பியிருக்கிறீர். இந்த மெசேஜ் ஒரு ஹேமராக இருக்கிறது, அது கிறிஸ்துவை எங்களுக்கு உள்ளே கொண்டு வருகிறது, அது எங்களை தேவனிக்கு குளோரிபிகேஷன் வழி நடத்துகிறது. அதை வைத்து சண்டை போடுகள் இருக்கிறார்கள், தர்க்கம் பண்ணுகள் இருக்கிறார்கள், அந்த சபையை உடைக்கிறவர்கள் பிரிவினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கள்ள உலக காலுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே துதிக்கிறேன், எங்களுக்கு ஒரு அருமையான மெசேஜை கொடுத்திருக்கிறேன், அது எங்களை குளோரிபிகேஷன்ல கொண்டு நாங்கள் அதை நேசிக்கிறோம். அது கிரைஸ்டின் வேர்ஃபார்ம் ஆண்டவரே, அது எங்களை குளோரிபிகேஷன் கொண்டு வருது. இங்க இருக்கிற எல்லாரும் நீர் கொண்டு வா, 50-50 அல்ல, கர்த்தாவே 100 ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுதலை பண்ணுறது, 100% எடுத்துக்கொள்ளப்படுதலை பண்ணுவோம். அந்த நாளிலே நாங்கள் திட்டியலாத பணிகளை வைக்கப்பட்டு போகக்கூடாது. அந்த சாராளாண்டு சாதாரண காரியமாக நினைத்தார், பின்பு அவருக்கு அந்த ஃபெய்த் வந்தது. இது அந்த சீசுடைய கண்களில் அந்த திரை இருந்தது, நீர் முத்திரை நீக்கி வெளிப்படுத்தினாலும் அவரும் கண்களில் திரை இருந்தது. அந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்க முத்திரை திறந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன். நீர் அந்த இப்போது என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் காணத்தக்கதாக, எங்களுடைய கண்களை திறப்பீராக, நீர் இருக்கிற வண்ணமாக நாங்கள் தரிசிக்கும் பொழுது நாங்கள் மறுரூபம் அடைவோம். அதை நாங்கள் அறியவில்லை என்றால் நாங்கள் மறுரூபம் அடைய முடியும். எங்களுக்கு குளோரிபிகேஷன் தருவதாக சொல்லியிருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே நீர் நாங்கள் வெளிப்பாடான செய்தியை தந்து கொண்டிருக்கிற வெளிப்பாடினாலே நாங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும், ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும். எங்கள் வாழ்க்கையில தோல்வி நீங்கட்டும், ஜெயத்து தருவீராக, உலக வாழ்க்கையில ஜெயித்து தார், ஆதியில ஜெயித்து தார். குளோரிபிகேஷன் வரும் பொழுது நாங்கள் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க உண்மையில் நிலைத்திருக்க உதவிச்சி, நீர் எங்களிலே பிழைத்திருக்கிறீர். நாங்கள் உண்மையிலும் நீர் எங்களில் இருக்கிறது, இந்நாளிலே நாங்கள் அறியத்தக்கதாக, அந்நாள் இந்நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர், எங்களுக்கு பிரமாண மெசேஜ் நீ கொடுத்திருக்கிறீர்கள், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிற நேசிக்கும் பொழுது இதோடு சேர்ந்து உலகப்பிரமான எல்லா நன்மைகளையும் தருகிறீர்கள். ஜபத்தை கேட்கிறீர்கள், மனுஷனால் கூடாது தேவனால கூடும். நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்திட்டீராக, நீ சேவிய, நீ ஹீல, நீ ஐஸ்வர்ய சம்பனர் யகோவாயிரே என்பதை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறீராக. இதமான ஒரு வாழ்க்கையை எங்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் அதை அறியத்தக்கதாக உதவிச்சி நாங்கள் உண்மை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நீ நம்மை கருத தருவீராக மனங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசிரியம் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது சகல ஜீவானந்த அவர்கள் வந்து இங்க பாடலை பாடும் பொழுது நாம் எல்லாரும் காணிக்க நாளை கத்திரை கனப்படுத்தும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேரம் மட்டுமாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உண்மை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கவும் காணிக்கையினாலே உன்னை கனப்படுத்தவும் எங்களுக்கு விதமான ஐக்கியத்தை தந்திருக்கிறீர். கிறிஸ்துக்குள்ளாக விதமான ஐக்கியத்தை தந்திருக்கிறீர். இந்த வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியான கிருபை தந்திருக்கிறீர். கோப்பாவே உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளிலே மகிமையிலே உம்மை சந்திப்போம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருப்பதுக்காக சொல்றோம். நாங்கள் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். மனங்கள் போயிட்டு பெரிய சிறியவர் அனைவரின் ஆசிரியம் ஏராளமான காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. ஆபேலி அவன் காணிக்கை அங்கீகரித்து தேவன் எங்களுடைய காணிக்கையை அங்கீகரியும். எங்களுடைய மனசில் இருக்கிற பிரேரிக்க எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஆம்னிபொட்டன்ட் காடாக இருக்கிறீர். சர்வ வல்லமுள்ள தேவன், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் வார்த்தையில வரும்பொழுது நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் அதை மனதிலிருந்து எதிர்பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தீராக. எங்களுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றித்தார். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ செவிகொடும். வார்த்தையில நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுடைய மன விருப்பத்தை அருளி செய்கிறவராயிருக்கிறீர். கர்த்தகத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இதயத்தின் வேண்டுகளை உனக்கு அருளி செய்தார் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இப்பொழுது இந்த வார்த்தையில கழி உருந்தமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை தருவீராக. சிலருடைய ஆண்டவர் கணவன்மார்கள் ரசிக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். சிலருக்கு வியாதிக்கு சுகமாக வேண்டியதாக இருக்கலாம். சிலருக்கு ஐஸ்வர்யம் தேவைப்படலாம். கர்த்தாவே சிலருக்கு சமாதானம் தேவைப்படலாம். நீ உள்ள முறைகளை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே என்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை நீ கட்டளையிடுவீராக. இந்த சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா இருக்கட்டும். ஒருவருக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடி இயேசுவே நீர் வழி நடத்துகிறீராக. மழங்கால் போயிட்டுகிறார் சிறியோர் பெரியோர் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். மறுபடியும் மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வரும் பொழுதும் உங்களுடைய பிரசன்ன எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தரால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.